ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கீங்களா? 16/7/2018 என்ற முதலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஏதாவது பாவம் செஞ்சுட்டு மறைக்க கூடாது. விகர்மங்கள் அப்படின்னா பாவம், பாவகர்மங்கள் செஞ்சிட்டோம் பாபா கிட்ட மறைக்க கூடாது. அப்படி மறைச்சிட்டு சபையில வந்து உட்காருங்க, பிரம்மகுமாரி சென்டர்ல கீதா பாஷால வந்து உட்காருறீங்க, மதுபன்ல போய் உட்காருறீங்க அப்படின்னா அதிக தண்டனை கிடைக்கும். அதனால எச்சரிக்கையா இருங்க. விகாரங்களின் கடுமையான தவறுகள் ஒருபொழுதும் ஏற்பட்டுடக்கூடாது, இதுல கவனம் வைங்க. சோ நான் பாபா குழந்தை ஆனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பாபா காமம் பற்றி எச்சரிக்கை கொடுக்கிற வாணி, ஃபுல் அண்ட் ஃபுல் வாணி இன்னைக்கு அதை பத்தியே தான். பயங்கரமா இருக்கும் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாணி கேட்ட உடனே வைராக்கியம் வந்து விகாரத்தை காமத்தை தூக்கி கடைச வைக்கக்கூடிய வாணி, அவ்வளவு பவர்ஃபுல்லான வாணி. இந்த வாணி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டேட்டையாவது ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க, காமம் அப்படின்னு போட்டு இந்த வாணி. சோ எப்பெல்லாம் சஞ்சலம் ஆகுறீங்களோ அப்ப டக்குன்னு இந்த வாணி படிச்ச உடனே மைண்ட் வெளில வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணணும். சோ அந்த மாதிரி தவறு, குறிப்பாக காமத்துல விழுந்து பாபா கிட்ட மறைச்சிட்டு வந்து சென்டர்ல உட்காந்தீங்கன்னா பயங்கர தண்டனை கிடைக்கும். அத பத்தியே தான் இன்னைக்கு வாணி ஃபுல்லா வரும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம். அதனால விகாரங்கள் குறிப்பா காமத்தின் மூலமா நடக்கிற தவறு தான் கடுமையான தவறுன்ற, அது ஒருபோதும் ஏற்பட்டுடக் கூடாது. அது பாபா உள்ள சொல்லிப்பாரு. நான் கோபத்தை பத்தி கூட அந்த அளவுக்கு சொல்லல, ஏன்னா கோபம் ஒரு பெரிய எதிரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதிகமா எதை சொல்றாரு, காமத்தை தான் சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அத அதிகமா நம்ம வந்து அலட்சியமே பட்டக்கூடாது, அவ்வளவு கவனம் கொடுக்கணும். அதனால கடுமையான தவறுகள் ஏற்பட்டுடக் கூடாது அப்படிங்கறதுல கவனம் வைங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆனா அந்த கடுமையான தவறு பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் ஆரம்பிக்கும், கட்டில போய் மாட்டிக்குவீங்க. பாபா குழந்தை ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த கர்ம கணக்கா இருக்கலாம், அல்லது பாபா குழந்தை ஆன புதுசுல இருந்த கர்ம கணக்கு. சோ அது பாத்தீங்கன்னா ஒரு டைம்க்கு அப்புறம் அதுவே ஒரு மிகப்பெரிய தடையா வந்து மாட்டும். ஏன்னா கர்மத்தின் விதிப்படி நீங்க பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா வந்துடும் இல்லையா. சோ அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும், அதுக்காக தான் வந்தே இருக்கிறோம். பாபா குழந்தையா தூய்மை ஆகுறதுக்கு தான் வந்திருக்கோம், ஒரே லட்சியம் அதுதான். கேள்வி, எந்த லட்சியத்தை எப்பவுமே உங்க எதிரில வச்சு முயற்சி செஞ்சு சதா முன்னேறிக்கிட்டே இருக்கணும். எந்த லட்சியம், நாம நல்ல குழந்தையாகி மம்மா பாபா உட்கார்ற அதே சிம்மாசனத்துல நானும் உட்காரணும் லட்சுமி நாராயணன்னா அப்படின்ற லட்சியம் இருக்கணும். அவங்க எந்த தகுதியின் அடிப்படையில அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தாங்களோ அதே தகுதி நான் அடைந்தால்தான் அங்க உட்கார முடியும். அதுதான் உங்களுடைய கவனமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்னமோ அமெரிக்கா கலாச்சாரம் ரொம்ப மோசமானது அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா அமெரிக்காவிலதான் அந்த ஜனாதிபதி போஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க கடந்த காலத்துல காமத்தினால செய்த தவறுகளை பத்தி விசாரணை நடத்துறாங்க. சோ அப்ப அந்த மாதிரி தவறு செய்தவர்களுக்கு அந்த பதவி அடையறதுக்கு தகுதி இல்லை சட்டம் அங்க இருக்குது, ஆனா இங்க கிடையாது. எவ்வளவு சூப்பர் இல்ல, இங்கெல்லாம் அதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப் நம்ம பாத்துக்கிட்டா அங்க அது பாக்குறாங்க. ஆனா அவங்க அந்த தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஜனாதிபதி ஆக போறோம்ன்ற அந்த எண்ணமும் இருக்காது, ஆசையும் இருக்காது. அதனால அப்படி இருக்கிறாங்க அந்த நேரம், புகழின் போதை பணத்தின் போதையில. ஆனா இங்க நமக்கு சொல்லிட்டாரு லட்சுமி நாராயண் அமெரிக்கா ஜனாதிபதிக்கே, அப்ப பாருங்க இன்னைக்கு உலகத்திலே வந்து நம்பர் ஒன் நாடா அது இருக்குது. அப்ப அந்த ராவண ராஜ்யத்துல இருக்கிற நம்பர் ஒன் நாட்டுக்கு நீ ஜனாதிபதி ஆகும்னா கூட நீ காமத்துல விழுந்திருக்க கூடாதுன்னு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த உலகத்துல அதுவும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த அந்த ராம ராஜ்யத்துல ஸ்ரீ நாராயணன் சிம்மாசனத்துல உட்காரணும்னா நான் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு அங்க உட்கார்றதுக்காக தான் நீ இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அது அது கவனம் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ ஒவ்வொரு அடியிலும் அம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அம்மா சொல்றாங்க என் ரூம் கதவு எப்பவுமே குழந்தைங்களுக்காக திறந்தே இருக்கும். பிரம்ம பாபா என்ன பண்றாரு, எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிற மாதிரி இடத்துல ஒரு குடில் போட்டு இருக்கிறாரு தனியா. சோ இது என்ன மெயின்னா பிரைவசியே அங்க கிடையாது. பிரைவசின்னு இருந்தா தானே தப்பு நடக்க இல்லையா? சம சூப்பரானது. சோ இது ஒரு யுக்தி. 24 hours சேவையில இருங்க அப்படின்னு பாபா சொல்றது அதுவும் ஒரு யுக்தி. மைண்ட் மைண்டுக்குள்ள தவறான எண்ணம் வர்றது கூட விடக்கூடாது இல்லையா? மைண்ட் சும்மா விட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஐயோ அவங்க அழகா இருந்தாங்களே அப்படின்னு மைண்ட் சொல்லும் இல்லையா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேவையில பிஸி, பாபா சொன்ன விஷயத்துல பிஸி, பாபா சொன்ன மாதிரி அமிர்த வேலையில இருந்து தூங்குற வரைக்கும் அப்படியே ஃபுல்லா ஒரு மிலிட்டரி ரூல் மாதிரி ஃபாலோ பண்றது. அப்படி ஃபாலோ பண்ணும் அம்மா பாபாவை நாம, ஏன்னா அவங்க அப்படி ஃபாலோ பண்ணாங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த சிம்மாசனத்துல உட்கார முடியும். குலத்தின் பேரு கெட்டு போற மாதிரி நடத்தை எதுவுமே இருக்க கூடாது. நீங்க செய்யற ஒரு கெட்ட காரியம் இங்க எதுக்கு கெடுக்கும்? நம்ம குலத்தின் பேரையே கெடுத்துரும். அந்த மாதிரி நடத்தை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல குழந்தைங்க தன்னை யாத்திரிகன்னு நினைச்சு யாத்திரையில சதா ஆர்வத்தோட இருப்பாங்க. யாத்திரிகள் எப்பவுமே யாத்திரையில பதித்தமாக மாட்டாங்க. ஒருவேளை யாராவது விகாரத்துக்கு வசமாகறாங்க அப்படின்னா சத்திய நாசமாகிடுவாங்க. பிறகு அதிக வேதனைப்படுவாங்க. என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் என்னுடைய குலத்தின் பேரையே கெடுக்குது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த காமத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லையா? அப்ப என்னன்னா அது அவமானம், தனக்கும் அவமானம், இந்த குடும்பத்துக்கே அவமானம், இந்த குலத்துக்கே அவமானம். சோ அந்த அந்த பயமே வந்து அவங்கள தப்பா நடக்க விடாது. சோ இப்ப உலகம் மாறி இருக்குது, ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு இல்லையா? சோ அதே மாதிரி பாபா சொல்றாரு பிராமண குலம் மிக உயர்ந்த பிராமண குலம், அந்த குலத்தின் பேரை கெடுக்கிற மாதிரி என் நடத்தை இருக்கூடாது இல்லையா? நான் இப்படி அவங்கள அழகா இருக்கிறாங்களேன்ட்டு அப்படி பாக்குறது அது கூட இருக்கக்கூடாது. ஒரு வினாடி விடாம நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுல ரொம்ப கவனமா இருக்கும். நமக்கு தான் டெஸ்ட் அப்புறம் செம்மையா வரும். ஒரு தடவை பார்த்தா சேவிச்சு போயிட்டு வரும்போது அதுதான் இங்க கர்ம கணக்குடைய பவர் பாருங்க. போயிட்டே இருக்கிறான், திடீர்னு இறங்க வேண்டிய இடத்துல இறங்காம ஒரு காரணத்துக்காக நடுவில் இறங்கி வேற ஒரு பஸ் பிடிச்சி வரேன். அந்த பஸ்ல நான் வரும்போது என்னுடைய பேக் பட்டு ஒருத்தர் இப்படி வைக்காத இப்படி வை அப்படின்னாரு. சரி நான் அந்த சைடு கழிச்சுட்டான், கெடுக்க மாட்டேன் இருக்க கெட்டுக்கே வைனர் இவரு அப்படின்னு நான் சிரிச்சுட்டே இருக்கிறோம். சம கோபம் அவருக்கு உடனே என்ன சிரிக்கிற எங்க ஒரு மீன் என்ன 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 திரும்ப மலையாளம் திரும்ப தமிழ் திரும்ப ஊமி என்னன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் எங்க உட்காருன்னா அந்த டிரைவர் பக்கத்துல இன்ஜின் இருக்கும் பாங்க, அப்படின்னா என்னப்பா ஒட்டுமொத்த பஸ்ஸும் என்ன பாப்போம் எப்படி பாருங்க. டெஸ்ட் பேப்பர் பாபா குழந்தைனா எப்படி இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கான சான்ஸ் அது. கண்டினியூஸா திட்டிக்கிட்டே இருக்கிறேன், அப்ப நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு தான் மெயினா இந்த நோட்டீஸ் வேணும்னு கொடுக்குறேன். ஐ அதெல்லாம் வாங்காது, நீ அதாவது மருந்து கிருந்து வச்சு தூ விட்டுருவா, யாரும் வாங்காது வாங்காதீங்க, நான் அப்படியே மத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க வாங்குறாங்க எல்லாரும். ஒரு சிலர் வாங்கல. சோ அப்ப அதுதான் அது வந்து உங்களை திட்டல புரிஞ்சுக்கணும், நீங்க யாரு யாரோட குழந்தைன்னு உலகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக. அப்ப ஒருத்த திட்டிக்கிட்டே இருக்கிறோம்னா எல்லாருடைய கவனமும் நம்ம மேலதான் இருக்கும். அப்ப வெள்ள ட்ரெஸ்ஸையும் பாப்பாங்க, இந்த பேட்ஜையும் பாப்பாங்க. இதுல பக்கத்துல இருந்தா பக்கத்துல கன்னிகாஸ்திரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த சைடு சீட்ல கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அதுதான் இது வந்து வாய்ப்பு நமக்கு. அப்பா யாரு அவர் வளர்த்த குழந்தை எப்படி இருக்கிறான் இருக்கணும் அப்படின்னு நம்மள வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, அத புரிஞ்சுக்கணும். சரி அவங்க கோப்பட்டான், அந்த கழிவு சம்ஸ்காரத்துல திட்டிங்கன்னா மூண்டு போச்சு, அவ்வளவுதான். சோ அங்க நீங்க அப்படி ஒரு மரம் மறைச்சா கூட முடிஞ்சு போச்சு, அப்பா பேரை கெத்துட்டீங்கன்னு. ஆனா மெயினா இங்க பாபா காமத்தை சொல்றாரு, எல்லாத்துலயுமே இது பொருந்து. அந்த மாதிரி நல்ல குழந்தைங்க, ஒவ்வொரு அடியிலும் அம்மா பாபா ஃபாலோ பண்ற குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த புராண கதைகள் டிவியில இப்ப நிறைய போடுறாங்க, கலர்ஸ் தமிழ்லயும் விஜய் சூப்பர்ல இது ரெண்டுத்துலயும் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் அது எதை குறிக்குதுன்றது கிளியரா தெரியும். அதுல வந்து அடிக்கடி சிவன் சொல்லுவார் பார்வதி கிட்ட, நீ யாத்திரையில இருக்கிற பார்வதிக்கு இந்த பிரச்சனை வருதுன்ட்டு விஷ்ணு கேப்பார் சிவன் கிட்ட, அது போல அது அவளுடைய யாத்திரை, அதுல அவ தனியா தான் பயணிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் யாத்திரையில இருக்கிறோம், எங்க வீட்டுக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், உண்மையான தேவதைகளே பார்க்க, தேவதையுடைய சிலைய பாக்குறதுக்கு கோவிலுக்கு போறது, அந்த யாத்திரையில இருக்கிறவங்களே தூய்மையா இருப்பாங்க. உணவுல இருந்து பார்வை கூட அந்த நேரம் எல்லாம் வந்து, அதாவது உண்மையில பாவனையா போறவங்க வந்து கண்ணப்பன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க உண்மையான சொர்க்கத்துக்கு தேவதைகள் வாழற இடத்துக்கு போறீங்க, அவங்கள அப்படி ஆக்கின கடவுள் வீட்டுக்கே போறீங்க அதுக்கு முன்னாடியேன்னா, எவ்வளவு கவனமா இருக்கணும், அழுக்காகலாம. சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரையுமே தொட மாட்டாங்க, இப்ப கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தையாகட்டும் யாருமே தொட மாட்டாங்க. சோ தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க உண்மையிலே கடவுள்கிட்டே போறீங்க, ஆக்சுவலா கடவுள் கூடதான் வாழறீங்க, கடவுள் இருக்கிற அந்த தூய்மையான இடத்துக்கு போறீங்க. இப்ப நீங்க எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அன்பாவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும், அதுதான் அப்பதான் தூய்மையா இருக்க முடியும் இல்லையா. இது ஞாபகம் இருக்கணும், ஏன்னா யாத்திரிகர்கள் யாத்திரையில போறவங்க தீர்த்த ஸ்தலத்துக்கு போறவங்க யாரும் வழியில விகாரத்துல ஈடுபட மாட்டாங்க. ஒருவேளை நல்ல குழந்தைன்னா அந்த மாதிரி யாத்திரையில இருக்கிறவன் அப்படின்னு சதா ஆர்வத்தோட இருப்பாங்க, அந்த கவனம் தான் இருக்கு, நான் யாத்திரையில இருக்கிறேன் யாத்திரையில இருக்கிறேன், இந்த கவனம் இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருப்பதி அந்த மாதிரி பாத யாத்திரையாவே போவாங்க, அதுக்காக பிச்சை எடுத்து போவாங்க. சோ அது அவங்க பிச்சை எடுக்கிறாங்க, நம்ம பிச்சை எடுக்க மாட்டோம், பட் ஆனா அந்த பிச்சைக்காரன்ற உணர்வுல இருக்கும், எண்ணிதுன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கும். ஒருவேளை இந்த யாத்திரையில விகாரத்துக்கு வசம் ஆயிட்டீங்க, சத்திய நாசம் ஆயிடுவீங்க, பிறகு அதிக வேதனைப்படுவீங்க. செம்ம எச்சரிக்கை இந்த வாணி ஃபுல்லா, இன்னும் வாணிக்குள்ளேயே போல கேள்வியிலே இவ்வளவு எச்சரிக்கை இல்லையா. யோசிச்சு பாருங்களாம், பாபா உள்ள சொல்லுவாரு, மாயால விழுந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கே வர மாட்டீங்க. அழகா சத்திரியர்களுக்கு இதுதான பிரதர் விளக்கம் அப்படின்ட்டு அகில சிஸ்டர் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆனா இப்ப தமிழ் சீக்கிரமா கிரியேட் பண்றாங்க, அது சத்தியத்திலிருந்து திரிந்தவர்கள், சத் பிளஸ் திரிந்தவர்கள், அதான் சத்திரியர். அப்படிதான் அர்த்தம், எனக்கு வா இவ்வளவு ஞானத்தினர் பண்றாங்களோ சூப்பர் அப்படின்னா இல்லையா. யோசிச்சு பாருங்க, பாபா சார் நீ காமத்துல விழுந்துட்டாலே சத்தியத்துக்கு வரமாட்ட, திரேதாயுகத்தான் சத்தியம் தான் உண்மையிலே சொர்க்கம், அப்ப சொர்க்கத்துக்கே வரமாட்டேன்னு தான் சொல்றேன். திரேதாயுகம் சொர்க்கம் கிடையாது, அது ஒரு ஆறுதல் பெருசு. நரகம் கூட கழிவுத்து கிறிஸ்தவ இஸ்லாமிய தர்மத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி தான் ஆரம்பத்துல அனுபவமாக, அந்த மாதிரிதான் அது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்திலயும் பக்காவா இருந்துட்டு எப்பவோ விகாரத்துல விழுறாங்க அப்படின்னா முதல் நாராயணன் இல்ல எட்டாவது நாராயணன் கூட பாக்குற பாக்கியம் இருக்கு. இந்த எட்டாவது நாராயணன் ராஜ்யத்துல இருக்க வெட்டியான கூட பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. எவ்வளவு 1250 வருடம் வீணா போச்சு. சொல்லுவாங்க அந்த எக்ஸாம்ல பிளஸ் டூல ஃபெயில் ஆயிட்டோம்னா, ஐயோ ஒரு வருஷமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனது அங்க 1250 வருடம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பயங்கர சுகமா இருக்கிற இது, எவ்வளவு கவனம் இருக்கணும். சத்திய நாசம் ஆயிடுங்க, விகாரத்தின் வசம் ஆயிட்டீங்கன்னா, இதுதான் தொடர்ந்து எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கும் புராண கதைகள். அதுலயும் குறிப்பா பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு காட்டுக்கு போவார், ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி குளிச்சுட்டு வரும்போது அந்த அழகுல மயங்கி கட்டி அணைக்க போறார். ஆனா அதுக்கு முன்னாடியே சாபம், நீ உன் மனைவியை நெருங்கினாலே செத்துடுவேன்னு சாபம். அந்த சாப விமோச்சனம் அடையணும்ன்றதுக்காக தான் வனவாச வாழ்க்கையை மேற்கொள்வார். அந்த இடத்துல போய் இப்படி கட்டி தவணுன்னு செத்து போயிடுவார். எந்த எச்சரிக்கை, நம்மளுடைய எச்சரிக்கையில இந்த மாதிரி காமத்துல விழுந்ததோடைய சாபத்தினாலதான் இவ்வளவு பாவம் இருக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பாபா நம்மள இப்ப வனவாச வாழ்க்கை வாழ சொல்றாரு. இந்த வனவாச பிரம்மகுமாரி வாழ்க்கையிலும் நீங்க விகாரத்துல விழுந்தீங்கன்னா செத்துடுவீங்க, சத்திய நாசம் ஆயிடுவீங்க, சத்தியுகத்துக்கு வரவே மாட்டீங்க, அதிக வேதனைப்படுவீங்க. அந்த காட்சி நமக்கு ஞானம் வேற தெரியுது, திரும்ப திரும்ப நடக்கும். அப்ப ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் தோத்துடுவேனா எப்படி இருக்கும்? இல்லையா வெளியில இருக்கிறவங்க ஐயோ இவரு சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நமக்கு தெரியும் இல்ல. அப்ப அவங்களும் நினைப்பாங்க அப்படி இருந்தவரா இப்படி ஆயிட்டாரு, அது எவ்வளவு அசிங்க. அதிக வேதனைப்படுவீங்க. பாடல், குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க. ஓம் சாந்தி. குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்னு குழந்தைங்களுக்கான பாட்டு இது. அதுக்கு என்ன அர்த்தம்? மம்மா பாபான்னு பரிசுத்தமான மம்மா பாபாவ அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டே நீங்க விகாரத்துல விழுந்து அழுக்காகிறீங்கன்னா செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மான்னு சொல்ற அருகதை இழந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு வானில சொன்ன, அதான் செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மிக எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய விஷயம் இந்த லட்சியம். அவங்களை மம்மா பாபான் கூப்பிடுறதுக்கு கூட எனக்கு அருகதை கிடையாதுன்றாங்க. விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா அப்படி நினைக்கணும், மம்மா பாபான் கூப்பிடுறதுக்கே எனக்கு அருகதை இல்லாதவனா ஆயிட்டேன். ஒரு சிஸ்டர் பார்த்தா வீட்டுல ஏதோ சண்டை வந்து ஒரு ஒரு திச்சுட்டாங்க, திச்சுட்டா அடுத்த நாள் அமிர்த வேலை பாபா முன்னாடி உட்காரதுக்கு வெக்கமா இருக்கலாம். உன் பேரை நான் கெடுத்துட்டேனே பாபா அப்படின்ட்டு. இப்ப காமம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அஞ்ஞானிகளுக்கு கூட தெரியுது காமம் பாபம்ட்டு. அதனாலதான் சாமி ரொம்ப சாத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? சாமி ரூமுக்கு இவங்க தூய்மை இல்லாத நாள்லாம் போக மாட்டாங்க, கண்ட நேரம் போக மாட்டாங்க. அவரோடவே வாழறீங்க, அவங்க எதை சாமி நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுவே நீங்க தான் இருக்கும். நீங்களே காமத்துல வேணுங்களா? கோயில்ல வந்து காமத்துல ஈடுபடுற மாதிரி சிலர் இருந்தா கோபம் வருது பக்தனுக்கு. ஒரிஜினலாவே அந்த சாமி அப்படி இருந்தா, அந்த தேவதை அப்படி இருந்தா, எவ்வளவு கவனம் இருக்கணும். நான் அந்த பரமசிதா பரமாத்மாவுடைய குழந்தையா இருக்கிறேன், விசித்திரமா இருக்கிற, சித்திரம்னா உடல் ஹிந்தி வார்த்தை, விசித்திரம்னா உடலற்ற நிலை அதாவது ஆத்மா அப்படின்னு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நான் அவருடைய குழந்தை, நான் அவருடைய குழந்தை, நான் அவருடைய குழந்தை, மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அதுதான் இந்த உலகத்துல இருந்து விடுவிக்கும், பாபா நினைவுல இருந்துகிட்டே இருக்க வைக்கும். உண்மையில நாம பரந்தாமத்துல பாபா கூட இருக்கும்போது உண்மையில நமக்கும் உடல் கிடையாது. பிறகு இந்த பூமியில இந்த உடல் சித்திரத்தை எடுத்து 84 பிறவி அனுபவிச்சிட்டோம். அனுபவிச்சு முடிச்சு இப்ப ஈஸ்வரனுடைய குழந்தை ஆகி இருக்கிறோம். இழந்த ஆசையை அடையறதுக்காக உலகத்தின் அதிபதியா இருந்த நம்ம பிச்சைக்காரன் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு மாயா. சோ மீண்டும் அதை அடையறதுக்கான ராஜ யோகத்தை இறைவன் கத்து கொடுக்கிறார். ஈஸ்வரிய குழந்தைன்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு விகாரத்துல போனீங்கன்னா செத்துட்டீங்க. அவரு என்னுடைய அப்பான்னு நம்பிக்கை வந்துருச்சு, நான் அவருடைய குழந்தை நம்பிக்கை வந்துருச்சு, வந்த பிறகு நீ விகாரத்துல வந்தனா செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோன்ற. என்னோட குழந்தைய நீ கிடையாதுன்ற, செத்துட்டேன்ற. நான் மாரி வார்த்தை ஒரு 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 வார்த்தையும் பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு வானியில. அது ரெண்டும் கட்டானா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சம குழப்பம். சென்டர்ல காமத்துல வேளாண்னாங்க, ஆனா படிக்கும் போது இது சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து மாத்தி படிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்படியே படிச்சுட்டு போனா அவங்களுக்கு புரியாது, அது வேற இருக்கு இல்லையா. விகாரத்துல போயிட்டீங்கன்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம். பாபா குழந்தை பேசுறது கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க காமத்துல விழுந்தீங்கன்னா செத்துட்டீங்க. ஏன்னா பாபா சுகத்தை கொடுக்கிறவர் தான், கூடவே தர்மராஜர் கணக்கையும் பூர்த்தி செய்வார் தர்மராஜர் மூலமா அப்படின்னு தெரியுது இல்ல. தந்தை துக்கம் கொடுக்கறது கிடையாது, அவர் சுகம் கொடுக்கிற வள்ளல் தான். இருந்தாலும் அரசாங்கத்திலயும் தர்மராஜர் ரூபத்துல பெரிய நீதிபதி இருக்கிறாங்கல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுக்க வைப்பாங்க இல்லையா. இங்க சுயம் பகவானே சொல்றாரு, ஒருவேளை நீங்க விகாரத்துல போய் அழுக்காகிட்டு பாபா கிட்ட சொல்லவே இல்ல, மறைச்சீங்க, மறைச்சிட்டு வந்து உட்காருங்க சென்டர்ல கீதா பாஷம்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். தந்தையின் குழந்தையாகி பிறகு மறைச்சி நரகத்தின் வாசலாக ஆகிட்டு பாபாவுக்கு செய்தி சொல்லல அப்படின்னா ஒரேடிய செத்துடுவீங்க. பிறகு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வெற்றி அடைய முடியாது. பாபா விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதிகமான குழந்தைங்க மறைத்து கொண்டிருக்கிறாங்க. விகாரத்தில் செல்வது மிகப்பெரிய பாவம், மறைத்து விட்டால் இறந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் குழந்தைகளாக ஆகாம இருக்கிறதே நல்லது. நல்ல குழந்தையா இல்லைன்னா இந்த குழந்தை செத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு லௌகீக தந்தை கூட சொல்லுவாரு தானே. அதனால பாபாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. பிரம்மா பாபாவுக்கு வேணா வெளி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சவரா இருப்பார், ஆனா இந்த சிவபாபாவுக்கு எல்லாமே தெரியும். அதனால் பாபா சொல்றாரு, எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவரே நடத்தையின்படி தண்டனைகள் கிடைக்குது. பாபா அனைவருக்கும் சொல்றார், எதிலும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், ஒருபொழுதும் போய் பேசக்கூடாது. ஆண்களை விட பெண்கள் மீது பாபாவிற்கு அதிக கருணை இருக்குது, ஏன்னா பெண்கள் தான் அதிக துன்பப்படுறாங்க. தந்தை வந்து தாய்மார்களின் மீது கலசத்தை வைக்கிறார், ஆக தாய்மார்களின் மீது அதிகமான பொறுப்புகள் இருக்குது. பாபா விகாரத்துக்காக சொல்ற அளவுக்கு கோபத்துக்காக பெருசா முக்கியத்துவம் கொடுத்து சொல்றது கிடையாது. உண்மையில எந்த அழுக்கானவங்களும் இந்த சபையில அமர முடியாது. சில நேரங்கள்ல பதிதமானவர்களுடன் சந்திப்பு செய்ய வேண்டியும் இருக்குது. பெரிய மனிதர்களும் மிகவும் பதிதமானவர்களாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்குது இல்லையா. அதனால தாய்மார்கள் தான் விகாரத்துல இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லோருமே துக்கமானவர்களா இருக்கிறாங்க. தாய்மார்களின் தூக்குரலை கேட்டு பாபா வராரு, தாய்மார்கள் மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். நீலாம்பரி துக்ராஜ்புரி என்று தாய்மார்களின் பெயர்கள் உள்ளன. கண்டினியூஸா பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சுகத்தை கொடுக்கிற வள்ளல் தான் பாபா, அதுக்காக நீங்க பண்ற தப்புக்கு தண்டனை இல்லாமலும் போயிடாது. தர்மராஜர் மூலமா கொடுத்தாரு. சோ இதுதான் ஆச்சரியமான விஷயம். தர்மராஜர் அப்படின்னா யார்? ஏன்னா தர்மராஜ் புரின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றாரு. தர்மராஜ் அப்படிங்கறது கூட ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தின் கணக்கை தான் சொல்றாரு இல்லையா. அது மூலமா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. மற்றபடி பாபா துக்கத்தை கொடுக்கறது இல்ல, துக்கத்தை தப்பிக்கிறதுக்கான வழியை கொடுக்கறாரு. அதை மீறும் போது நீங்க போய் துக்கத்துல மாட்டிக்கிறீங்க. ஏன்னா இது ராவணராஜ், ராவணன் தண்டனை கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறானே. ஒரு விதத்துல ராவணன் தான் தர்மராஜர், யமன் தான் தர்மராஜன், தனிதான் தர்மராஜன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி பாபா கொடுக்கல. அரசாங்கம் வந்து சுகத்தை கொடுத்தாலும் ஒரு நீதிபதி வச்சிருப்பாங்க, தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் நான் சொல்வதெல்லாம் உண்மையின் உறுதிமொழி எடுத்து வைக்கிறதுக்கும். அதான் பாபா சொல்றாரு, இங்க நீங்க உறுதிமொழி கொடுக்கணும், தூய்மையா இருப்பேன்ட்டு சொல்றத உண்மைய சொல்லுவேன்ட்டு. நீங்க பாட்டுக்கு அழுக்காகிட்டு காமத்துல விழுந்துட்டு அப்பா கிட்ட சொல்லல அப்படின்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அப்பா கிட்ட சொன்னாலே பாதி குறைஞ்சிடும். தந்தையின் குழந்தையாக ஆகி பிறகு மறைத்து இது பாத்தீங்கன்னா சமசுக்கு குரான் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆதாமியவால் கனியை சாப்பிடுறாங்க, கனியை சாப்பிட்டோன்னே உடல் உணர்வு வருது. அப்ப கடவுள் வரும்போது தங்களுடைய உடம்பு நிர்வாண உடம்ப மறைக்கிறாங்க. அப்ப கடவுள் கண்டுபிடிச்சு தோத்துறாரு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னது? அது பாத்தீங்கன்னா குரான்ல அழகா போட்டிருக்கும், தங்களுடைய வெக்கக்கேட்டை மறைத்தனர்னு இருக்கும். பைபிள்ல நிர்வாணத்தை மறைத்தனர் இருக்கும், இதுல வெக்கக்கேட்டை மறைத்தனர். வெக்கக்கேடுன்றது செய்யற காரியத்தை குறிக்கும், செய்த தவறை அப்பா கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கறது தான் அது. அப்படி சொல்லலன்னா ஒரேடியா செத்துடுவீங்க, சொர்க்கத்துக்கே வர மாட்டீங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உங்களால வெற்றி அடையவே முடியாதுன்ற எவ்வளவு பெரிய சூப்பரான விஷயமா டக்குன்னு புத்தி பூட்டு போட்டு ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் சின்ன வயசுலயே பாப்பா கிடைச்சு, இத்தனைக்கும் அவங்க அவ்வளவா கூட சென்டர் போல அப்பப்ப போயிட்டு வராங்க. ஆனா அப்பவே அவங்களுக்கு தெரியும் தூய்மையா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அது தோணுது. அப்ப ஒரு டைம்ல வந்து வேலைக்கு போறாங்க, அந்த இடத்துல வந்து வெளியில தான் சாப்பிட்டு ஆகணும்ன்ற ரூல்ஸ். அதுக்கப்புறம் சுத்தமான பாபாவே இல்லாம பைபிள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். இப்ப அதுதான் அந்த உணவுடைய பவர். அந்த உணவே வந்து புத்திய லாக் பண்ணுது. அப்புறம் அப்படியே லவ் அப்படி இப்படின்னு மைண்ட் போகுது. சோ அதுதான் பாபா சொல்ற ஒன்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணும். அதுல குறிப்பா விகாரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், விடுதலை கொடுத்துட்டு பாபா கிட்ட சொல்லணும், மறைச்சனா மாட்டிப்பா. அதே அதேதான் அங்க லவ்யம் பாபா மகாபாரதத்திலயும் துரியோதனன் வந்து தன்னுடைய இடுப்ப வந்து கையால மறைப்பான் நிர்வாணமா அவங்க அம்மா வர சொல்லும்போது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தன்னுடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட செஞ்ச தப்பெல்லாம் சொல்லு அப்படின்றதோட அர்த்தம் அது. அப்ப விகாரம் பாருங்க, இதேதான் அங்கேயும் வருது. எவ்வளவு சூப்பர் பாத்தீங்களா. ஆனா இது யாருக்குமே, இது ரெண்டுத்தையும் படிச்சவங்களுக்கு இதுதான் அதுனே தெரியாது பாபா ஞான கேட்காத வரைக்கும். மிகப்பெரிய பாவம் விகாரத்துல விழுறது, மறைச்சிட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வரேன், இப்படி பண்றேன். அங்க பாத்தீங்கன்னா காந்தாரி வந்து துரியோதனை காப்பாத்துறதுக்காக தான் நிர்வாணமா வர சொல்றாங்க. ஆனா அவன் மறைக்கிறான் கஷ்டம், அதனாலேதான் மரணம் ஏற்படுது. ரொம்ப செத்துடுவீங்க. அப்ப பாருங்க அது எவ்வளவு பாபா. சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து சேவையில சொல்றவங்க டக்குன்னு குறிப்பு எடுக்கணும், எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது, மறந்துடும். பாபு சார் இந்த மாதிரி குழந்தை என் குழந்தைய ஆகாம இருக்கிறதே நல்லதுன்றது. பாருங்க பாபா குழந்தை ஆக்குறதே ரொம்ப கஷ்டம், ஆனா இந்த மாதிரி குழந்தை எனக்கு ஆகவே தேவையில்லைன்றது. அப்ப நம்ம பாருங்க அந்த சென்டருக்குள்ள அலோவ் பண்றதுக்கு எவ்வளவு பக்காவா இருந்தா அலோவ் பண்ணணும். அந்த 7 நாள்ல காமத்துல விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் உள்ளே வர வைக்கணும். அத பத்தியே சொல்லலன்னா, ஏன்னா அத்தனை வருடம் இருந்து சொல்லாம நிறைய பேர் கல்யாணம் ஆகி அப்புறமே ஞானமே புரிஞ்சு அப்புறம் கோபம் வருது ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அதனால பாபாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒரு வாணியில சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாபாவுக்கு தெரியும், பிரம்மா பாபாவுக்கு கூட தெரியாம இருக்கலாம்னா சிவபாபாவுக்கு தெரியும், பிரம்மசபரில் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சுகத்தை கொடுக்க வேண்டியதுதான் பாபாவுடைய வேலை, இருந்தாலும் நடத்தையின்படி தண்டனை தானா கிடைக்கும். அத பாபா கொடுக்கறதுல தானாவே கிடைக்கும். அந்த மாதிரிதான் அந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு, தர்மத்தின் விதி. அதனால பாபா சொல்ற குறிப்பா பெண்களுக்கு சொல்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஆண் வந்து ஒரு பெண்ணை காமத்துல விழ வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும், பெண் அப்படி கிடையாது. ஒரு பார்வை கவனக்குறைவா பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அப்ப அவ்வளவு கவனமா இருக்கணும் ஒரு பெண் இல்லையா. சோ அது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு பிரதர் ஒர்க் பண்ற கூட ஒர்க் பண்ற நல்லாதான் இருந்தாரு, அவ்வளவு சூப்பரா இருந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு எனக்கு சுயநினைவே போச்சு. சுயநினைவு வரும்போது பார்த்தா அந்த பிரதரை பாத்துக்கிட்டே இருக்கிறேன், அவரும் பாத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட நடக்கிற முறை வந்து வேற மாதிரி கொஞ்சம் தப்பா இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. அந்த பார்வையே மாத்திடுது. ஆனா பையன் அப்படி பார்த்தாலே உடனே எந்த பொண்ணும் மாற மாட்டான், ஏன்னா எல்லா பசங்களுமே அப்படிதான் பாத்துன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. அதுக்குதான் பாபா சொல்றாரு, பெண் பார்வை உட்பட கவனம் கொடுக்கணும். அவங்க இந்த புல் பாபா நினைல அந்த கருணை, என்னுடைய ஒரு பார்வை அல்லது வார்த்தை கூட வேணா அதிகமா பேசினாலே பாத்தீங்கன்னா விகாரத்துல தள்ளிடும். சோ அதுலயும் கவனமா இருக்கும், ரொம்ப பொறுமையா அமைதியா முழுக்க பாபா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் பேசணும். இது ஆண் பெண் ரெண்டு பேருமே சொல்லணும், குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா பெண்கள் மேலதான் அவ்வளவு கருணை, அவ்வளவு துக்கத்தை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. பாபா கிட்ட போய் பேசக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அவங்க கணவனுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் வச்சுட்டு போறாங்க. அந்த டாக்டரே அவங்க கிட்ட தப்பா பேசுறாங்க, தப்பானா ரொம்ப மோசமா இல்ல, பட் ஓரளவு நீங்க அழகா இருக்கிறீங்க அந்த மாதிரி. பட் அந்த நேரம் எதுவுமே இவங்களால பண்ணவும் முடியல. ஃபுல்லா வந்து பாபா கிட்ட அழுகுறாங்க, ஐயோ நான் இதை கேட்டுட்டேனே, சாரி பாபா சாரி பாபா அப்படின்னு பாருங்க. அப்ப எவ்வளவு கவனம், அப்ப அதுவுமே கட் பண்ணணும், யுக்தியா கட் பண்ணணும், அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாபா வந்து தாய்மார்கள் மேல கலசத்தை வைக்கிறாரு. அப்ப தாய்மார்கள் மேல எவ்வளவு அதிகமான பொறுப்பு இருக்குது. ஞானம் சொல்ற பாபா சென்டருக்குள்ளேயே காமத்துல விழறவங்க வரக்கூடாதுன்னா அந்த ஞான கலசத்தை ஏந்தின தாய்மார்களே விழலாமா? பாபா சொல்ற அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, ஏன்னா உன் தலையில வைக்கிற அந்த கலசத்தை, ஞான கலசத்தை. சோ இந்த விகாரம் காமத்தை பற்றி தான் அவர் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற தவிர கோபத்தை பத்தி கூட அந்த அளவுக்கு சொல்றது கிடையாது. போய் யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியமானது. ஆரம்பத்துல இந்த தூய்மைன்ற விஷயம் இருக்கு பாருங்க, நான் அது வந்து ஒரு மாத்தாஜி கிட்ட ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணும் புரியல, அவங்ககிட்ட கேக்குறான் நல்லா வயசான மாத்தாஜி, தூய்மைனா என்ன மாத்தாஜி? அதான் 5 விகாரம் தான். ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சது காமத்தை பத்தி தான் பாபா சொல்றேன். காமம்மா இல்ல, அது மட்டும் இல்ல, எல்லாமே தான் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறான் இல்லையா. அது சொல்லணும், ஓப்பனா சொல்லணும், அது மெயின் அதுதான். காமத்தை வெல்றதுதான் ரொம்ப மெயின். அழுக்கானவங்க யாரா இருந்தாலும் இங்க உட்கார முடியாது. இருந்தாலும் சில நேரத்துல பதித்தமானவர்களை பாபா சந்திக்க வேண்டி இருக்குது. பெரிய பெரிய விபி வராங்க, பிரதமர் ஜனாதிபதி அது மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா சந்திக்க வேண்டி இருக்குது. ஆனா ஜெனரலா சந்திக்க முடியாது. பெரிய மனிதர்கள் கண்டிப்பா அழுக்கத்தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்குது. பணத்தை வச்சுட்டு கம்முன்னு இருப்பாங்களா? இல்ல பணம் இருக்கு, அதை செலவு பண்ணும்போதுதான் அவங்களுக்கு சுகம். எதுல செலவு பண்ண முடியும் அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு? காமத்துலதான் வீண்டு கிடப்பான். காமம் கருமி இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கைய பாராயம். அதனாலதான் தாய்மார்கள் தான் விகாரத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டாங்களே தவிர பணக்காரங்க கூப்பிடல. அவங்க விழுந்து கிடக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுல இருந்து எழுந்திருக்கணும்னு தாய்மார்கள், அதுவும் குறிப்பா ஏழை தாய்மார்கள் கூப்பிடுறாங்க. கண்ணே இல்லையா கடவுளேன்றாங்களே அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையில அப்படி துடிக்கிறாங்கன்னா அந்த ஏழ்மையில அவங்க விழுந்தது காரணமே சத்தியமா காமமா தான் இருக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்துல அதன் மூலமா செய்யற தவறாதான் இருக்கும். எல்லாருமே துக்கமானவர்களா இருக்கிறாங்க. தாய்மார்களுடைய அழுகை குரலை கேட்டுத்தான், கூக்குரலை கேட்டுத்தான் பாபா வர்றார். சொல்றாரு எச்சரிக்கையா இருக்கணும் தாய்மார்கள். நீலாம்பரி புக்ராஜ் பரி அப்படின்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. சோ நீலாம்பரின்றது ஒரு என்ன பாசிட்டிவா நெகட்டிவான பேரான்னு தெரியல, ஏன்னா அது ஏதோ ஒரு ரத்தினங்கள்ல அது ஒரு வகைன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் தாய்மார்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்றாங்க. ஒருவேளை தவறான கல்லு பேரா என்னன்னு தெரியல, ஏன்னா ஒரு படத்துல முக்கியமான வில்லி பேரு நீலாம்பரின்னு வைக்கிறாங்க இல்லையா. சரி, பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், அசுரன்ல இருந்து தேவதைய ஆக்கப்படுறீங்க, கவனம் இருக்கணும், அசுரனா மாறிடக்கூடாது. பதித்தமானவர்களைத்தான் அசுரன்னு சொல்லப்படுது. இந்த முழு உலகமும் அசுர பதித்த உலகம். பதித்த உலகத்துல பாவனமானவர்கள் தூய்மையானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சன்னியாசிகள் கூட தேவதைகள் மாதிரி தூய்மையானவர்கள் கிடையாது. பதித்த உலகத்துலதான் இருக்கிறாங்க, துறவர மார்க்கத்துல இருக்கிறாங்க. சத்தியுகத்துல எல்லோருமே தூய்மையான முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தாங்க. நீங்க முழுச தூய்மை ஆவறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க, ஏன்னா இது முழு பதித்த உலகம். ஒருத்தர் கூட இங்க தூய்மையானவங்க கிடையாது. திரேதா யுகத்திலும் ரெண்டு கலைகள் குறைஞ்சிடுதுன்னு சொல்லலாம். சத்யுகத்துல 16 கலைகள், திரேதா யுகத்துல 2 கலைகள் குறைஞ்சிருது. பிறகு குழந்தைகளும் இருவராக ஆகிவிடுகின்றனர். அதனாலதான் அவங்களை சத்திரியர்கள் சொல்றோம். 2 கலைகள் குறையறதுனால கொஞ்சம் குறைகள் ஏற்பட்டுடுது. உண்மையிலேயே திரேதாவ சொர்க்கம்னு சொல்ல மாட்டோம், சொர்க்கம்னாலே அது சத்யுகம் தான். சத்யுகத்துக்காக குழந்தைங்க தயாராகணும். விகாரத்துல விழுந்துட்டா சொர்க்கத்துக்கு வர முடியாது. பதித்தமா ஆகாம இருக்கிறது தான் முக்கிய விஷயமே. சிவபாபாவுக்கு தெரியும் இல்லையா, ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டையும் எந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். அசுத்தமா ஆன பின்பு மறைச்சிங்க அப்படின்னா மிக மிக அதிகமான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். குழு உட்காரும், விசாரணை குழு உட்காரும், ட்ரிபியூனல் உட்காரும். பிறகு இந்த பாபாவும் உட்காருவாரு, தர்மராஜரும் உட்காருவாரு. பிறகு தர்மராஜர் சொல்லுவாரு, நீங்க இந்த நேரத்துல விகாரத்தில் சென்றிருக்கிறீங்க, மேலும் சபையிலும் வந்து உட்கார்ந்தீங்க, பாபா கிட்ட சொல்லவே இல்லை, அதனால தண்டனையா அனுபவிங்க. அதனால பாபா சொல்றாரு, மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், ஒருபொழுதும் விகாரத்தில் செல்லக்கூடாது. பிறகு இங்க உட்கார முடியாது, இப்படி அதிகமான சென்டர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பாபாவுக்கும் தெரியும், சொல்லாம வந்து உட்கார்ந்தாங்கன்னா சில நேரத்துல சரி இது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் மிஸ் ஆயிருக்குது. என்ன அப்படின்னா அது மாதிரி அவங்க கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சில சமயம் அசுரர்களாக ஆகி தடை ஏற்படுத்துவாங்க யஜ்யத்துக்கு. வெளியில போய் நிறைய தப்பா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்டேஜ் இஷ்யூ இல்லையா. அதனால துரோகிகளா ஆகிடுவீங்க, குழப்பம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இந்த உலகமே பதித ராஜ்யம், முட்களாலான உலகம். இங்க ராஜராணியே கிடையாது, பெரிய பெரிய அமைச்சர்கள் எப்படியோ அப்படியேதான் பிரஜைகளும் விகாரத்துல மூழ்கி கிடக்குறாங்க. அதனால அவங்க யாராலையும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது. சத்தியமான அப்பா கிட்ட நீங்க சத்தியமானவர்களாக இருக்கணும். சத்திய உள்ளத்தை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் பாபா. புத்தியின் பூட்டை திறந்துடுவாரு, திறந்து விடுவார். சத்திய உள்ளம் இல்ல அப்படின்னா பூட்டை திறக்க மாட்டார். பிறகு வாடிக்கொண்டே இருப்பீர்கள், விக்னங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பாபா புரிய வைக்கிறாரு, சாஸ்திரங்கள்ல கூட எழுதப்பட்டிருக்கு இந்திர சபையில சாத்தான்கள் மறைஞ்சி வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சென்டர்லயும் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி உட்கார்றவங்களுக்கு ஒரு சரண்டர் சிஸ்டர், பாபாவுடைய குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்ப சஞ்சலத்தை ஏற்படுத்துறாங்க இந்த கன்னியாக்களுக்கு. அதுதான் அவங்கள உட்கார விடக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற சரி வகை எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப நம்ம சங்கதோஷம் வீழ்த்தும் அப்படின்னு பாபா சொல்லுவாரு இல்லையா. அதுல கவனம் இருக்கணும், அதுக்காக தான் சென்டருக்குள்ள தெரிஞ்சவங்க தானே அப்படின்ட்டு விகாரிகளை அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. அசுரன்ல இருந்து தேவதை ஆகுறீங்க, அழுக்கானவர்கள் தான் அசுரர்கள், சோ நீங்க தூய்மை ஆகுறீங்க. சோ இது வந்து அசுர உலகம் தான், எத்தோடனே நீங்க தூய்மை ஆகல, அதை புரிஞ்சுக்கணும். நான் தூய்மை ஆகணும், அதுக்காக வந்திருக்கிறேன்ற அந்த இலக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுல பயங்கர கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல நீ என்னதான் சுத்தி திரும்பி பார்த்தாலும் தூய்மையான ஒருத்தம் கூட கிடையாது, சன்னியாசிகள் கூட கிடையாது இல்லையா. அவங்க உடலால தூய்மையா இருந்தாலும் மனதால தூய்மையா இருக்க மாட்டாங்க, அதுவும் குறிப்பா இப்ப. அதனாலதான் சன்னியாசிகள் கூட தேவதைகள் அளவுக்கு தூய்மையானவங்க கிடையாதுன்னு தெரிவிக்கப்படுது. ஏன் அழகான பெண் உலகத்திலே நம்பர் ஒன் அழகி ஸ்ரீலட்சுமி பக்கத்துல இருக்கும் போதே கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையாம இருக்கிற ஒரு ஸ்ரீ நாராயணன். அந்த மாதிரி ஒண்ணு சன்னியாசிகள் கிடையாது, எதுவுமே வேணான்னு போயிடுறாங்க. நிறைய பேர் பெண்களை பார்க்க கூட மாட்டாங்க, கண்ண மூடிக்கிட்டே சொல்லுவாங்க அப்படின்லாம் பாபா சொல்லிருக்கிற. ஏன்னா அவங்க இருக்கிறது அழுக்கான உலகத்துல, ஆனா அதுல இருந்து விலகி துறவர மார்க்கத்துல இருக்கிறாங்க. பட் இந்த உலகத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா சத்தியுகத்துல எல்லோருமே தூய்மையானவர்களாக முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தாங்க. இது வந்து சமசுப்பர், ஏன்னா எல்லாருக்கும் பயங்கரமா டெஸ்ட் பேப்பர் வரும் காமத்துல இல்லையா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாபா குழந்தை ஆக 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 ஆகதான் பாத்தீங்கன்னா பயங்கர அழகானவங்களும் வருவாங்க இந்த எதிரில, ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம பாக்கணும், அதாவது லக்ஷ்மி ஸ்ரீலக்ஷ்மி பக்கத்துல இருக்கும் போதே யாரால சஞ்சலம் அடையாம இருக்க முடியுதோ அவங்கதான் நாராயணன் பதவிக்கே தகுதியானவங்க. அதுக்குதான் வருதுன்னு பாக்கணும். நான் சஞ்சலம் அடையல, நான் ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கிறவன், யா யாரை பார்த்தும் கொஞ்சம் கூட மனசு சஞ்சலம் அடையாமதான் இருக்க முடியும். அதே மாதிரி பெண்களா இருந்தா ஸ்ரீ நாராயணன் மாதிரி ஆணழகன் இருக்கும்போது என்னுடைய மனசு கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையல, அது இருக்கணும், அதுல கவனம் இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா சஞ்சலம் அடையிறதுன்றது வீக்னஸ். தன்யானத்துல சொல்லுவாங்க, நான் அந்த பையனை பார்த்த உடனே எனக்கு அப்படியே மனசு பட்டாம்பூச்சி பறக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி பொண்ணை பார்த்தோன்னே இதாகுது. உண்மையில அது வீக்னஸ் இல்லையா, அது வீக்னஸ். சோ இப்ப யார பார்த்தாலும் மனசு கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையாம இருக்கணும், அதுக்கான பிராக்டிஸ் தான் பாபா கொடுக்கறேன். சோ அதுக்காக தான் ஒவ்வொரு விதமாக டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். தூய்மையா இருக்கணும்னு நினைச்சுட்டா கணவனும் மனைவியும் பயங்கர அழகா இருக்கிறவங்களா தெரிய ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் தெரியாது, விகாரத்துல விழும்போது பெருசா தெரியாது. அவங்களுக்கு அங்க டெஸ்ட் பேப்பர் கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையாம இருக்கிறதுலதான் இருக்குது. இப்பதான் சத்தியுகத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் அங்க வருவாங்க, அந்த மாதிரி சமஸ்காரம் இல்லையா. கலியுகத்துடைய உச்சத்திலையும் கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையாம யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் அங்க வர முடியும். ஏன்னா சத்தியுகத்துல எல்லாருமே தூய்மையா இருந்தாங்க, முழுமையாக விகாரமற்றவர்களா இருந்தாங்க. அப்ப குடும்பத்துல இருந்தா சஞ்சலம் ஆகுதுன்றதுக்காக தானே விட்டுட்டு போனாங்க சன்னியாசிகள். அவங்களுக்கு எப்படி தூய்மையான சக்தி இருக்குதுன்னு சொல்ல முடியும்? சோ அந்த ஸ்ரீ நாராயணன் மாதிரி முழுசா தூய்மை ஆகுறதுக்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க பாபா கிட்ட. இந்த உலகம் வந்து பயங்கர துர்நாற்றம், முழுமையான அழுக்கு உலகம். இதுல இருந்து முழுமையா தூய்மையாக வந்திருக்கிறீங்க. இந்த உலகத்துல யாருடைய வழி கேட்டாலும் நீங்க இன்னும் இன்னும் அழுக்காதான் ஆகுங்க. ஏன்னா எவருமே தூய்மையானவ இல்ல, எல்லாமே அழுக்கணும். அழுக்கணுமா அழுக்காவதுக்கான வழியை தான் சொல்லுவோம். நீங்க சத்தியுகத்துக்கு போக வந்திருக்கீங்க, திரேத்தாயுகத்துக்கு கூட கிடையாது. ஏன்னா அங்க கூட கொஞ்சம் கலை குறைஞ்சிடும், தூய்மை இருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த சக்தி குறையுது. நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அது, ஏன்னா அங்க அழகும் குறையும் இல்லையா. இங்க இருக்கிறவங்களோட எல்லாரும் அங்க அழகா தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது திரேத்தாயுகத்துல குறையும். அப்ப திரேத்தாயுகத்து அழகு வரைக்கும் தான் அவங்களால தாங்கிக்க முடியுது சலனம் அடையாம. அப்ப சத்தியுக ஸ்ரீ லட்சுமி வந்தாங்கன்னா அவங்க சலனம் பட்டுருவாங்க. சோ அதுக்காக தான் பாபா அப்படி பிரிச்சு வைக்கிறார். சூப்பரா, எவ்வளவு சூப்பர் பாருங்க. அப்ப எதுக்கு நம்ம தியாகம் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப குஷி குஷியா இருக்கும், ஸ்ரீ லட்சுமியை கல்யாணம் பண்ணும் அந்த மாதிரி அழகி தான் எனக்கு வேணும். இங்க இருக்கிற யாருமே எனக்கு வேணும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கஷ்டப்படும். அந்த லட்சியம் இருக்கணும், தூய்மை ஆகுறதுக்கு வந்து இருக்கிற திரேத்தாயுகத்துக்குள்ள 16 கலைகள் நிரம்பி அந்த சத்தியுகத்துக்கு வரணும். 16 கலைகள் நிரம்பியவனா நான் இப்பவே ஆகணும். 2 கலை குறைந்த கூட திரேத்தாயுகத்துக்கு தான் வருவோம். சத்தியுகத்துல இருக்கிறவங்க 1250 வருடம் கழிச்சு தான் 2 கலை குறையுது. ஆனா இங்க ஒரு வினாடி நீங்க சலனம் ஆனாலே கிடக்குறது கலை போயிடும். அதனால அப்ப எவ்வளவு ஆடாம அசையாம இருக்கணும் பாருங்க. சோ அதனாலதான் குழந்தைங்க 2 விதமா ஆயிட்டாங்க. பாபாவோட குழந்தைங்க தான் 2 பேருமே சத்தியுகத்துல திரேதாயுகத்துல இருக்கிறவங்க. பட் இருந்தாலும் 2, ஒருத்தர் சத்திரியர், ஒருத்தர் தேவதைன்னு ஆயிட்டாங்க. ஒரிஜினல் தேவதைன்னா சத்தியுகத்துல இருக்கிற 16 கலைகள் நிரம்பியவர்கள் தான். திரேதாயுகத்துல சொர்க்கம் கிடையாது, அங்க வாழறவங்க தேவதை கிடையாதுன்றார் பாபா. தேவதை தான் பட் ஆனா பாபா எதிர்பார்க்கிற தேவதை அவங்க கிடையாது, அதனால அவங்க சத்திரியர் தான். சத்தியுகத்துக்காக உங்களை தயார்படுத்தணும். மெயின் என்னது? விகாரத்துல விழாம இருக்கும். விகாரத்துல வீழ்ந்துட்டாலே சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஆக்சுவலி நீங்க காமத்தை வென்றுட்டாலே கோபம் எல்லாம் தானாவே போயிடும். காமம் இருக்கிறதுல கோபம் கண்டிப்பா இருக்கும். சொர்க்கத்துக்கு வர முடியாது விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர முடியாது. நீங்க எத்தனை வருஷம் தூய்மையா இருந்தாலும் சரி, ஒரு தடவை விழுந்துட்டீங்கன்னா முடிஞ்சு சொர்க்கத்துக்கு வர முடியாது. சோ அழுக்காகாம இருக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே. இதை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் ஃபாலோ பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா வெட்டியான் பதவிக்கு தான் வருவீங்க. பாபாவுக்கு தெரியும், ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும், நீ தூய்மையா இருக்கிறியா தூய்மையா இருக்கிறியான்ட்டு. நீயாதான் சொல்லணும், பாபா முரளியில சொல்றாரு, ஒன்னு ஒண்ணு எனக்கு சொல்றாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏதாவது சென்டருக்கு இல்லையா, சேவை சொன்னாலும் சென்டருக்கு தான் சொல்றாங்க, தூய்மையா இருக்குதான் சென்டருக்கு தான் சொல்றாங்கன்னு அப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அழுக்காகி பாபா கிட்ட சொல்லல அப்படின்னா அதிக தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். ரொம்ப முக்கியமானது இல்லையா, விழக்கூடாது. அப்படியே விழுந்தாலும் பாபா கிட்ட மாற்றக்கூடாது, பயங்கர தண்டனை கிடைக்கும். இப்ப பாருங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ரூல்ஸ், அப்ப உள்ள இருக்கிறவங்க சரண்டர் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க, அதே மீறினாங்க அந்த அளவுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும். பாபா சுப்ரா சார் ட்ரிபியூன் அமர்ந்து இருக்கிறாங்க, உட்கார்வாங்கன்னு சொல்ல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு. இங்கேதான் நடக்குது எல்லாமே, தண்டனை எல்லாமே. பாபாவும் உட்காருவாரு, தர்மராஜரும் உட்காருவாரு, பிறகு சொல்லுவார் இந்த நேரத்துல நீ விகாரத்துல போன்னு சபையில வந்து உட்கார்ந்து சொல்லவே இல்லை, தண்டனை அனுபவி. அதுல மிகப்பெரிய தண்டனை பாத்தீங்கன்னா பாபா நினைவே வர, பக்காவான குழந்தை, அது எந்த நேரமும் வைப்ரேஷன்ல இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு ரெண்டு மூணு நாள் அல்லது இன்னும் அதிக நாட்கள் நினைவே வரலன்னா அது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா. அப்பதான் பாபா சொல்றது தெரியும், அந்த கல்லு புத்தி ஆவறதுன்னா என்ன அர்த்தம் தெரியும். மானியிலும் போதை இருக்கு, அதான் மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா இந்த ஞானத்தின் ருசியை எடுத்தவங்களுக்கு இதன் மூலமாகவே தண்டனை கிடைக்கும். அதனால்தான் பாபா சொல்றது மிகவும் எச்சரிக்கையோட இருக்கணும், விகாரத்துல போக கூடாது எப்பவுமே. அப்படி போனா நீங்க உட்காருறதுக்கு அருகதை ஏற்றவன் உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. ஆனா நிறைய சென்டர்ல விகாரத்துல விழுந்துட்டே வந்து உட்கார்றாங்க. சோ இத யாராவது எடுத்து சொன்னாங்கன்னா கோச்சிக்கிட்டு போய் தடை போடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கள்ளங்காபடமற்ற சரண்டர் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லா அழகா இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய சிஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த பிரதர் என்ன ஆத்ம உணர்வுல பாக்கல, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, என்ன மாதிரி தேவதையா இருப்பாங்க. ஏன்னா அந்த பிரதரும் வந்து பயங்கர அழகா இருப்பாரு, சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாரு, பயங்கர பணக்காரர் வேற, அதெல்லாம் கிடையாது. மைண்ட் ஸ்லைட்டா டிஸ்டர்ப் ஆனாலும் உடனே சொல்லணும்ன்றத கரெக்டா அவங்க பண்ணி அது பெரிய சிஸ்டர் கூப்பிட்டாங்க. உடனே இவங்க சண்டை போட்டாலும் குடும்பத்தோட போயிட்டாங்க, குடும்பத்தோட வந்தாங்க, குடும்பத்தோட போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த சிஸ்டர் பிடிக்காம போச்சு, பாருங்க ஆக்சிடென்ட். அதை பத்தி எல்லாம் அவங்க கண்டுக்கல. பாபா ஏன்னா அவங்க சென்டர்லயே வளர்ந்தவங்க, என்ன மாதிரி பதவி இருக்கும் பாருங்க அந்த ஆத்மாவுக்கு. அதுதான் பாபா சொல்ற மாதிரி நடக்கிறதுனால மத்தவங்களுக்கு நாம பிடிக்காம போனா அதை பத்தி கவலையே படாதீங்க. பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல வந்து ஒரு முஸ்லிம் பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இன்னொரு முஸ்லிம் பையன் வந்து லவ் லெட்டர் கொடுத்தான் 9th படிக்கும் போது. உடனே அவனுக்கு டிசி கொடுத்துட்டான், அதாவது அந்த பொண்ணு போய் சொல்லிடுச்சு மிஸ் கிட்ட சொல்லிச்சு, அந்த மிஸ் போய் ஹெச்எம் சொன்னாங்க. உடனே அடுத்த நாளே டிசி கேச்சாச்சு, அது ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த நாள் டிசி கேச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாக்கல. அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு டைம் போன் பண்ணி அந்த பையனுக்கு போன் பண்ணி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், அந்த நேரம் புரிஞ்சுக்கலன்ட்டு. ஆக்சுவலா அந்த பொண்ணு அப்ப பண்ணதுதான் கரெக்ட், இப்ப பண்றதுதான் தப்பு இல்லையா. பாருங்க மாயா வந்து எப்படி பண்ணிடுச்சு பாருங்க. அப்படி பெண்கள் இருக்கும்போது யாரும் லெவல் லெட்டர் கொடுக்கல, அந்த டைம்ல எல்லாம் அப்படி இருந்தாங்க. இப்ப அது இல்ல, அதனால உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு. சரி, அதே மாதிரிதான் அப்பா கிட்ட சொல்லுங்கன்ற, அப்பா கிட்ட சொல்லணும் இல்லையா. பெரும்பாலும் பாபா குழந்தைங்களுடைய தொடர்பு பாபா குழந்தைங்க கிட்டதான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்க கெட்டுப்படுத்து ரெண்டு பாபா குழந்தை. சோ அதுல ஒரு பாபா குழந்தை பாபா கிட்ட சொன்னாதான் பாபா இன்னொரு குழந்தைய தடுப்பாரு, கவனிப்பாரு. அதனால சொல்லணும், நீங்க பாபா கிட்ட சொல்லணும். பாபா முரளியில அதை சொல்லுவார், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா டைரக்டா சொன்னா சில சமயம் கோபப்பட்டு சென்டருக்கு எதிராக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. துரோகிகள் ஆகிடுறாங்க, குழப்பம் ஏற்படுத்துறாங்க. ஏன்னா ராஜ்யம் அப்படி பதித்த ராஜ்யம் இல்லையா, முள்ளு நாளான உலகம். இங்க ராஜா ராணி கிடையாது, அதனால இங்க பெரிய பெரிய மந்திரிகள் மந்திரி ஆட்சி தான் நடக்குது இல்லையா. சோ அவங்க எப்படியோ அவங்க எப்படி விகாரத்துல மூழ்கி கிடக்குறாங்களோ அதே மாதிரி பிரஜைகளும் மூழ்கி கிடக்குறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஞானத்தை சொன்னா புரிய மாட்டேங்குது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுல இருந்து நம்மள பொறுக்க எடுத்துருக்கிறாரு பாரு, எவ்வளவு சூப்பரான விஷயம். ஒரு பிரதர் அனுப்பிச்சிருக்கிறாரு, பிரதர் நான் ரொம்ப ரொம்ப காமத்திலே மூழ்கி கிடக்குறேன், இப்ப என்னால இந்த ஞானத்துல முன்னேறி வர முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி வரவங்க தானே காமத்திலே மூழ்கி கிடப்பாங்கன்னு அவரே சொல்றாரு. பாருங்க அப்ப பாபா எப்படி இல்லையா, அப்ப அவங்களுக்கு அந்த காமத்திலே மூழ்கி இருக்கும்போது கூட ஒரு தற்காலிகமா அது தப்புன்னு தெரியும் போத அதுல இருந்து விடுபடணும்ன்ற எண்ணம் வரும்போது அவங்களுக்கு பாபா கிடைச்சது. கண்டிப்பா வர முடியும், அவங்கதான் சம வேகத்திலயும் போவாங்க. சோ அதோடைய நினைவாதான் திருடனா இருந்த ஒருத்தர் ராமாயணம் எழுதினாரு அப்படின்னு சொன்னதோடைய அர்த்தம் அதுதான் வால்மீகி. சரி, அதனால பாபா கிட்ட சத்தியமானவரா இருக்கணும், எத்தையும் மறைக்க கூடாது. குழந்தைங்க குறிப்பா பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இல்லையா, பெருசானாலுமே கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா லவ் விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதை தவிர எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இங்க பாபா கிட்ட உண்மையா இருக்கணும். ஆக்சுவலா இவர்கிட்ட மறைக்கவும் முடியாது, அந்த அப்பா அம்மா கிட்ட மறைக்கலாம், இங்க மறைக்கவும் முடியாது. அந்த மாதிரி உண்மையான உள்ளத்தை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி, நீங்க அது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களை காப்பாத்துவாரு. ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். புத்தியின் பூட்டை திறந்துடுவாரு. அதே மாதிரி இது காமமோ அல்லது காமம் இல்லாத ஏதோ ஒரு காரணத்தினால சென்டர்ல யார் மூலமா உங்களுக்கு பெரிய துக்கம் வருதுன்னு வச்சுக்கலாம், பாபாட்ட சொல்லி அழுங்கலாம், ஒரே வாரத்துல அவங்க சென்டர் விட்டு போயிடுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் எப்படி நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் நிறைய பேர் அந்த அனுபவம் சொல்றாங்க. பாபா கிட்ட நீங்க உண்மையா சொல்லணும், நீங்களே சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது. நான் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்றேன், இங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா சரிக்கும் அந்த நீயே பாத்துக்கொண்டு விட்டுருவாரு. ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டு தான் அனுபவிக்கிறேன், இன்னும் வேற பாவம் செய்கிறியா என்பது. பாபாட்ட சொல்லி அழுங்க, டக்கு டக்கு டக்குன்னு காப்பாத்துவாரு. உங்களுடைய மனசை பாப்பாரு, நான் தூய்மையா இருக்கணும் பாபா, ஆனா இந்த கணவன் கிட்ட வந்து எப்படியாவது என்ன காப்பாத்து ஹெல்ப் பண்ணுவாரு. கண்டிப்பா அது பண்ணணும், ஏன்னா உண்மையான உன் மனசுல என்ன இருக்குதுன்னு தான் பாபா பாப்பாரு. நீ உண்மையிலே காமத்தை விடணும்னு நினைக்கிறியா, அப்ப ஹெல்ப் பண்ணுவார். நினைக்கிறேன் பாப்போம், கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, அந்த காமத்துல விருப்பத்தோட ஈடுபடுறீங்கன்னா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த சத்தியமான உள்ளத்தை பார்த்துதான் பாபா மகிழ்ச்சி அடைகிறார். சோ அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுடைய புத்தியின் பூட்டை தான் பாபா திறப்பார். ஆனா சத்தியமான உள்ளம் இல்ல அப்படின்னா கூட்ட திறக்க மாட்டாரு பாபா. பிறகு நீங்க பாட்டுக்கு வாடிக்கிட்டே இருப்பீங்க, விக்னங்கள் வந்துகிட்டே இருக்கும், தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால பாபா புரிய வைக்கிறாரு, இந்திர சபையில சாத்தான்கள் மறைஞ்சி வந்து உட்கார்ந்தத சாஸ்திரத்துல எழுதி இருக்கிறாங்கல்ல, அந்த பார்க்கடல் கரைஞ்சி அமிர்தம் எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா ராகுகேது மறைஞ்சி தேவர் மாதிரி வேஷத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சென்டர்லயும் உட்கார்ந்துட்டு கன்னியாக்களை இச்சையா பார்த்து அவங்களுக்கும் சஞ்சலத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப எவ்வளவு கவனம் இருக்கணும், எவ்வளவு கவனம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பார்வை டக்குன்னு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வச்சிடும், ஆண்களையும் சரி பெண்களையும் சரி. ஆனா உங்களுடைய பார்வையில அந்த பரிசுத்த தன்மை இருந்தா அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய அழகா இருந்தாலும் சரி. சோ அந்த அந்த எண்ணம் வந்து கண்ணுல தெரியும், அதுக்கேத்த மாதிரிதான் அவங்கள நம்பிதான். உங்க கண்ணுல அந்த பரிசுத்த தன்மை தெரியுது, அவங்க இச்சையா பார்த்தா கூட நான் பாபாவுடைய குழந்தை, பாபா நான் உன் பேரை கெடுக்க மாட்டேன்னு அதே பரிசுத்தோட பேசுங்க, அவ்வளவுதான். தானாவே அவங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தப்பா இருக்கிறவங்கள அழைச்சிட்டும் போவாதீங்க சென்டருக்கு, வர விடாதீங்கன்ற. ஆனா அந்த மாதிரி சிலர் வர்றாங்க, தவறான காரணத்துக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு கோயிலுக்கு மசூதிக்கு அப்படி போக மாட்டாங்க, சர்ச்சு கோயிலுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் போவாங்க, தவறான காரணத்துக்காக போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா சர்ச்சில், கோயில கூட அந்த அளவுக்கு, ஏன்னா அங்க எதிரெதிர பார்த்து உட்கார மாதிரி இருக்காது. ஆனா சர்ச்சில் வந்து அப்படி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் நிறைய நடக்குது. அந்த மாதிரி இடம் கிடையாது பிரம்மகுமாரி சென்டர். அப்ப உங்களுடைய புத்தி கூட்டப்படும், அதிக தண்டனை கிடைக்கும், உங்களை அலோ பண்ணவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்ற. அதுக்காகதான் இந்த ஏழு நாள்ன்றதே ஒரு டெஸ்ட். அப்படிதான் இவங்க உண்மையிலே பாபா ஞானத்தை தெரிஞ்சு வந்திருக்காங்களா, இல்ல தப்பான காரணத்துக்காக வந்திருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணு பிடிச்சா அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டு வரைக்கும் போறது இருக்கு. அந்த மாதிரி எங்கேயாவது சிஸ்டர் வெளில போகும்போது பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கூட வந்திருக்கலாம். அந்த ஏழு நாள் அவங்களால இருக்கவே முடியாது, தவறான காரணத்துக்கு வந்தவங்களால அங்க உட்காரவே முடியாது. அந்த தேடல், உண்மையான ஆன்மீக தேடல் உள்ளவங்களால தான் உட்கார முடியும். ஆனா அந்த ஆன்மீக தேடல் இருக்கும்போது கொஞ்சம் சஞ்சலமா வருது, அது வேற விஷயம், எடுத்த உடனே டக்குன்னு மாறிடவும் மாட்டாங்க. பட் ஆனா அந்த தேடல் உள்ளவங்க தான் இங்க வர முடியும். சும்மா வர விடக்கூடாதுன்றாரு பாபா. எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா உலகத்தினருக்கு தெரியல அப்பா இங்க பேசிட்டு இருக்கிறாருன்னு. காரணம், சிவனுக்கு பதிலா கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க, அப்பாவுக்கு பதிலா குழந்தையோட பேரை போட்டாங்க, ஆசிரியருக்கு பதிலா மாணவனுடைய பேரை போட்டாங்க. பகவானும் சுயம் ஞான கடலா இருக்கிறார், அவரு வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் எந்த ஸ்கூல்லையும் படிக்கல, ஆனா கிருஷ்ணர் படித்தார். அந்த மகாபாரதத்திலயும் படித்தாங்க, இங்கேயுமே ராஜ கல்வின்ட்டு போவாங்க. சோ அந்த ஞான கடலான தந்தைய மட்டும்தான் நினைவு செய்யணும். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம இப்ப திரும்பி போகணும், உடலை விட்டு போகணும். அப்ப உடலற்ற சிவபாபாவைத்தான் நினைவு செய்யணும். அந்த நினைவுன்ற யாத்திரையில இருக்கிறீங்கன்றது சதா ஞாபகம் இருக்கணும். நினைவு யாத்திரையில இருக்கிறீங்க. யாத்திரையில போகும்போது விகாரத்துல வீந்துட்டீங்கன்னா துண்டு துண்டா ஆயிடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சபரிமலைக்கு எல்லாம் போகும்போது சில சமயம் ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க வீட்டை கேட்டா, ஆமா அவன் வந்து அந்த டைம்ல சிகரெட் குடிச்சான், அல்லது ஏதோ ஒன்னு தப்பு பண்ணான்னுவாங்க. அதுக்காக அப்படி ஆயிடுச்சு. பக்திக்கு அப்படின்னா இது என்ன மாதிரி யாத்திரை? இங்க நீ விகாரத்துல விழுந்த காமத்துல விழுந்தா துண்டு துண்டா ஆயிடுவன்ற சமசூப்பர்ல. சோ இது இத பத்தி சோக்கிய சிஸ்டர் இன்னும் அதை அப்லோட் பண்ணல, அவங்க ஒரு வீடியோ போட்டு ஆடியோ போட்டிருக்கிறாங்க. சோ அது போடுறோம். அதுல சொல்லுவாங்க ஹைவே ஹைவேஸ்ல வண்டி வந்ததா அது ஒரு செகண்ட்ல ஆலே காலி அப்படின்ற மாதிரி. அதனால நான் யாத்திரையில இருக்கிறேன், விகாரத்திலே விழக்கூடாதுன்ற எண்ணம் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. சோ அதுக்கு நீங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, உங்க கணவன் டார்கெட் பண்றாரு, அது மாதிரி எல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்க யுக்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா வெள்ளை ட்ரெஸ் போடுறது கூட எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா, அப்ப வந்து ருத்ராட்ச மாலை போட்டு மூணு பட்டைய போட்டு பொட்டு வைங்க, தானாவே அவங்க கிட்ட வரமாட்டாங்க இல்லையா. ஏன்னா அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறாங்க. சோ அது மாதிரி யுக்தி பண்ணுங்க. அல்லது உங்களுக்கே மனசு சஞ்சலமாகதான் நீங்க அப்படி போட்டுக்கோங்க, அப்ப உங்களுக்கே தெரியும் அப்படி அந்த அந்த வேஷத்துல இருக்கும்போது அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷய உருவாக்குங்க. அதுதான் சார் நான் யாத்திரையில இருக்கிறேன், விகாரத்துல போகக்கூடாதுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இது பக்திக்காக நீங்க போடல, யுக்திக்காக போடுறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைய நாட்கள்ல உலகமும் ரொம்ப அழுக்கா இருக்குது. கூப்பிட்டு வட்ட மேஜை மாநாடு போட்டு சொல்லுவாங்க, விகாரத்துல போனுங்க, என்னங்க நீங்க இதெல்லாம் 60 வயசுக்கு மேல போறது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஏன்னா உலகம் அட்வைஸ் பண்றதுலாம் யாரு? ஸ்டாக் கடையில ஊறி கிடக்குறவங்க. நான் யாத்திரையில இருக்கிற அந்த கவனம் இருக்கு. இன்றைய நாட்கள்ல உலகம் ரொம்ப அழுக்கா இருக்குது. சோ அதுக்காக தான் பாபா முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்ற. சோ இப்ப நிறைய பேர் அது மாதிரி எல்லாம் மாயால மாட்டிக்கிறாங்க, வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட சாப்பாடு எல்லாம் சாப்பிட வைக்கிறாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு சக்தி இழந்துகிட்டே இருக்கும். ஆத்மா முரளி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் எச்சரிக்கை வெளில வருவீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சோ அதுக்குதான் எச்சரிக்கை கொடுக்கிற. உலகம் ரொம்ப அழுக்கா இருக்குது. தீர்த்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு போற கைடே ரொம்ப அழுக்கானவரா தான் இருக்கிறாரு. பாபாவுக்கு அனுபவம் இருக்குது, பிரம்ம பாபாவுக்கு. ஏன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கிறாருல. சோ அதனாலதான் பாபா வந்து நிறைய கன்னிகைகளையும் தாய்மார்களையும் முன்னேற்றுறாரு. அதுவும் எப்ப பெண்களே மோசமானவர்களா மாறுற இந்த உலகத்துல வந்து எல்லாரையும் மாத்துற. ஜெகதம்பா சக்தி சேனைன்னு பெயர் பாடப்பட்டு இருக்குது. பாபா புரிய வைக்கிறாரு, நான் எப்படிப்பட்ட செயலை செய்யறனோ என்ன பார்த்து மத்தவங்களும் செய்வாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை பிரம்மகுமாரிகள் கிட்டயே ஏதோ விகாரம், தேகாபிமானம், பேராசையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களால சேவை செய்யவே முடியாது. அவங்க போய் அமைதியா இருங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு இடத்துல ஒரு மாதாஜி ஏழு நாள் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அது குழந்தைங்க கிட்ட, அந்த குழந்தை கஞ்சாமதான் கதா அமைதியா இருக்கிறீங்களா இல்லையான்னு கத்துறாங்க. உடனே பின்னாடி இருந்துட்டு ஒரு பிரதர், அக்கா முதல்ல நீங்க அமைதியா இருங்கக்கா அப்படின்றாங்க. சோ அதான் பாபா சொல்றாரு, சேவை செய்ய முடியாது. எந்த தேக அபிமானமும் இல்லாம மத்தவங்களை ஆக்கிற சேவை செய்யணும்னா முதல்ல உங்ககிட்ட அது இல்லாம இருக்கணும். அத பாப்பாங்க எல்லோரும், நீங்க அப்படி மாறிட்டீங்களான்னு கேட்க கூட செய்வாங்க. அதனால நீங்க நீங்க சொல்லலாம், நான் மாறிட்டேன்னு நீங்க சொல்லலாம். சொல்றது பேருக்கு தெரியாது, நீங்க செய்யறத பாப்பாங்க, உங்க நடத்தைய பாப்பாங்க. அதனால நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்து மத்தவங்க செய்வாங்கன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரமும் ஞாபகம் இருக்கணும். இல்ல யோகா பண்றதுன்னா வெறும் ஒளிப்புள்ளி நினைச்சு மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. அவர் சொன்னதையும், ஒரு கணவன் சொன்னதையும் நினைச்சுதானே மனைவி வந்து கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பா. அதே மாதிரி பாபா சொன்னது என்னது, நான் என்ன செய்யறனோ அதை பார்த்து மத்தவங்க, அப்ப என்னுடைய நடத்தைய பார்த்தாலே ஸ்ரீலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாயிண்ட வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை அசை போட்டுட்டே இருக்கணும். அது அன்னைக்கு வானில வந்ததாகவும் இருக்கலாம், அல்லது எதா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அந்த பாயிண்ட்ஸ், ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அது அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை நினைக்கும் போதே உங்களுடைய மைண்ட் அப்படியே லேசா அவரது அப்படியே பறக்கிறது தெரியும். அதுதான் அதிந்திரிய சொல்லும். சும்மா உட்கார்ந்துகிட்டே இருந்தாலும் அதிந்திரிய சொல்லும் வராது. இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணா வர்றதுதான் அதிந்திரிய சொல்லும். அது தெரியாம யாரோ தப்பா சொல்லி ஒரு மேட்டேஜ், எனக்கு அது மாதிரி வரவே மாட்டேங்குது அது இன்னமும் வருதுன்றாங்க, எனக்கு வரவே இல்லை. ஞான பாபா இங்க சொல்லி கொடுக்குறாரு எப்படி பண்ணணும்ட்டு இல்லையா. முரளி முரளியை விட்டுட்டு நீங்க மற்ற இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா குழப்பிட்டு, எனக்கு இப்ப மன உளைச்சலா இருக்குது, ஏன் முரளியை விட்டுட்டு போய் மற்றது கேட்டீங்க, மற்றது கேட்டீங்கன்னா மன உளைச்சல் வரதான் செய்யும் இல்ல. பாபா அழகா சொல்றாரு, அதீந்திரிய சுகம் வரணும், அதுலயே மூழ்கி இருக்கணும், என்ன பண்ணணும், ஞானத்திலேயே மூழ்கி இருக்கணும், அப்பா நினைவுலயே மூழ்கி இருக்கணும், காரியம் கைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் புத்தி பாபா கிட்ட மயங்கி கிடக்கும். ஏன்னா நான் எப்படி இருக்கேன்னா அதை பார்த்துதான் மற்றவங்க செய்வாங்க. அதுலயும் கவனம் இருக்கணும். அப்படி இல்ல உங்ககிட்டயே காமம், கோபம், பேராசை, பற்று இதெல்லாம் இருந்தா உங்களால சேவை செய்ய முடியாது, தோல்வி அடைஞ்சிடுவீங்க, மனிதர்கள் கோபம் அடைவாங்க. நல்ல பிரம்மகுமாரியா இருந்தா கண்டிப்பா நல்ல கடையை நடத்துவாங்க, அதாவது சென்டர் அழகா பாலமை பண்ணுவாங்க. நன்றாக சேவை செய்யறவங்க மகாராஜா மகாராணி ஆகுறாங்க, குறைஞ்ச சேவை செய்யறவங்க மகாராஜா மகாராணி கிட்ட வேலைக்காரர்களா ஆவாங்க. லக்ஷ்மி நாராயணன் கிட்ட வேலைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ராஜா ராணி கிட்ட இருப்பாங்க. இங்க நீங்க மனிதன்ல இருந்து தேவதையா ஆகுறீங்க. நீங்க யாத்திரையில இருக்கிறீங்க, யாத்திரையை மறந்தால் சிவபாபா மற்றும் இனிய வீட்டை மறந்தால் மாயையின் அடி மிக பலமாக ஏற்பட்டு விடும். நீங்க அதிக முயற்சி செய்யணும், விகாரத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கணும். இங்க எந்த விஷயமும் மறைக்க முடியாது. சிவபாபா கிட்ட எதையும் மறைக்க முடியாது, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஜெகதம்பா சக்தி சேனை அப்படின்னு பேர் நம்மளுடைய சேனை இல்லையா, அந்த மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரன் கூட சண்டை போடும் போதும் பாத்தீங்கன்னா அந்த சேனையோட போய் சண்டை போடுவான், அந்த சேனை தான் நாம. அப்ப இங்க வந்து நம்ம கூட மாயை சண்டை போடும், ஆனா நீங்க எப்படி அந்த மாயை வெல்றீங்கன்றத பார்த்துதான் மத்தவங்களும் அது மாதிரி நடக்கணும்ன்ற எண்ணம் வரும். நீங்களே மத்தவங்க கிட்ட அப்படி நக்கலா பேசுறீங்க, அப்ப உங்க கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்களே சலனம் அடையறீங்க, கலிபவாசி மாதிரி நிச்சயா பாக்குறீங்க அல்லது அது மாதிரி பேசுறீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. கவனம் இருக்கணும், இல்லைன்னா சேவை செய்ய முடியாது, தோல்வி அடைஞ்சிருவீங்க. அது குறிப்பா காமம் சம்பந்தமா ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பயங்கரமா திட்டுவாங்களாம் தாதி, பிரகாஷ் மணி தாதி திட்டிட்டு அதுக்கப்புறம் பாபா ரூம்ல போய் அப்படி அழுவாங்களாம். ஏன்னா எனக்குள்ள ஏதோ சூக்ஷ்மமா இருந்திருக்கு, அதனாலதானே என் குழந்தை இப்படி இருக்குது, நான் அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாபான்ட்டு அழுவாங்க. பாரு இல்ல, அப்ப மத்தவங்களோட இது என்னோட இது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது பாரு. அதுதான் ரொம்ப முக்கியமா, நம்ம விழுறோம் நினைச்சுக்காதீங்க, நம்ம பின்னாடி நிறைய பேர் விழுவாங்க, அது காரணமா நம்ம இருப்போம். ஏன்னா இது மரம் இல்லையா, தண்டிலேயே பிரச்சனைனா இலை கிளை எல்லாத்துக்குமே போயிடுமே. கடைசி நேரத்துல இந்த தண்டுல இருக்கிற அதுலயும் குறிப்பாக அந்த 108 மணியில இருக்கிற ஆத்மாவுடைய சக்தியின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற விகார எண்ணங்களும் நீக்கப்படுது. கடைசி நேரம் அந்த கடுமையான தபஸ்யா மூலமாக இன்னைக்கு இவ்வளவு ரேப் இதெல்லாம் நடக்குது, இன்னும் நிறைய நடக்க போகுது. அந்த நேரத்துல அப்படி இருப்போம். அப்ப அந்த நேரம் நம்ம எதுக்கும் பயந்துடக்கூடாது, நம்ம சலனம் ஆகாம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்பவே இது கடைசி நொடி கடைசி நொடி அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கும். சோ நீங்களே மாயக்கிட்ட தோக்குறீங்கன்னா மனிதர்கள் உங்களை பார்த்து கோபப்படுவாங்க, ஆனா பக்கா பாபா குழந்தையா இருந்தா நல்ல கடையை நடத்துவாங்க, அன்பாலே நடத்துவாங்க. நல்லா சேவை செய்யறவங்க தான் மகாராஜா மகாராணி ஆவாங்க, கம்மியா சேவை செய்யறவங்க அவங்க கிட்ட போய் வேலைக்காரன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு சிஸ்டர் பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து இன்சார்ஜ் சிஸ்டர் வேற, அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் போறாங்க கிளாஸ், அங்க சென்டருக்கு ஆள் வருவாங்க, அங்க போயிட்டு ஆளே வரல, அதுக்கப்புறம் அவங்க போன் அடிக்கிறாங்க நான் மறுபடியும் வரவா அப்படின்ட்டு. அவங்களுக்கு சொந்த வண்டியும் கிடையாது, ஆட்டோ பிடிச்சி வராங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க, பக்காவா பயங்கரமான மகாராஜா மகாராணி ஆவாங்க இல்லையா. குறைஞ்ச சேவை செய்யறவங்க அவங்க கிட்ட வேலைக்காரவங்க, அது அது நம்ம அழகா பாக்கலாம். இங்க சொகுசா இருக்கிறவங்க அங்க வேலைக்காரனா இருப்பாங்க, இங்க கொஞ்சம் கூட அந்த அகங்காரம் இல்லாம சேவை செய்யறவங்க அங்க மகாராஜாவா இருப்பாங்க. ஏன்னா லட்சுமி நாராயணன் கிட்ட வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, மனுஷன்ல. சோ இங்க கம்மியா சேவை செய்யறாங்க அல்லது சேவையே செய்யல, சேவைக்கு தடை பண்றாங்க, அவங்க எல்லாம் அங்க வந்து வேலைக்காரன் ஆயிடுவாங்க கண்டிப்பா. அப்படி நம்மளுடைய வேலைக்காரன் கண்டிப்பா நமக்கு தடை பண்ணுவாங்க, அதை நம்ம கவனம் வச்சுக்கணும். ஓஹோ நம்ம வேலைக்காரங்க அங்கதான் இருக்கிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், நமக்கு தடை பண்றாங்க அப்படின்னா. அதுதான் இந்த ஞான சொருபம். இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதோ அங்க என்ன பதவின்னு பார்த்து நீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க. மனுஷன்ல இருந்து தேவதையாகிறீங்க, அதுக்காக யாத்திரையில இருக்கிறீங்க, அதுக்காக தவத்துல இருக்கிறீங்க. எதையோ நினைச்சு ஏதோ ஒண்ணு அடையணும் தானே தவம் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு வேண்டுதலுக்காக தானே யாத்திரை நடந்தே போறான். அது மாதிரி இங்க இந்த யாத்திரை நினைவு யாத்திரை எதுக்கு, நாராயணன் ஆகிறதுக்காக, தேவதை ஆகிறதுக்காக. அந்த யாத்திரையில இருக்கிறன்றதே மறந்துட்டீங்க, போக வேண்டிய இடத்தையும் அத சொல்லி கொடுத்த சிவ பாபாவையும் அந்த இனிமையான வீட்டையும் மறந்தீங்கன்னா மாயையோட அட்டி மிக பலமாக ஏற்படும். எப்படி பாருங்க, மிக பலமாக ஏற்படும். இத மறந்தாலே மாயை அடிக்கும்ன்ற நல்லா உயர போக போக பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் அப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்ப முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்தாதான் நீங்க தப்பிங்க, இல்லைன்னா மாட்டீங்க. இங்க எந்த விஷயம் குறிப்பா விகாரத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கு நீங்க அதிக முயற்சி செய்யணும். நீங்க எந்த அளவுக்கு ஏறுறீங்களோ அந்த அளவுக்கு விகார சூழ்நிலை திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விகாரம், காமம் மட்டும் இல்ல மற்ற விகாரங்களும் வந்துகிட்டே இருக்கும். சென்டர் சரண்டர் ஆனாலும் சரி, சரண்டர் இன்சார்ஜ் ஆனாலும் சரி, அதுக்கு மேல போனா அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தீவிர முயற்சி செய்யல விகாரத்துல இருந்து பாதுகாப்பா இல்லைன்னா மாயாவும் ஓங்கி அரைஞ்சிடும். இங்க எந்த விஷயமும் அறிக்க முடியாது. என்னது இல்லைன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பற்றி. ஏன்னா எத்தனை வருஷம் இருந்தவங்களா இருந்தாலும் திடீர்னு பாபா மாத்துவாரு இடத்துல, பாபாக்கு தெரியும். இப்ப எதுவுமே நடக்க பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் ரூல்ஸ் மீறி போறவங்க வந்து எந்த நேரமும் மாத்த மாட்டாங்க. சென்னை மாதிரி இடத்துல வேணா அடிக்கடி மாத்தாங்க, மத்த ஊர்ல எல்லாம் அடிக்கடி மாத்துவாங்க. ஆனா திடீர்னு வந்து பிடிப்பாங்க, திடீர்னு ஹெல்மெட் பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி. அதுமே கண்டிப்பா அது மாதிரி எல்லாம் நடக்கும். அப்ப பற்று இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பற்று இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்தாலும் சாவாங்க, ஏன்னா அதுதான் தண்டனை. விகாரத்துல மாட்டினதுக்கு அதுதான் தண்டனை. பாபா எல்லாமே கொடுக்கிறார், ஆனா நீ அதுல மாட்டிக்க கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா பாபா கிட்ட எதையும் மறைக்க முடியாது, அவங்களுக்கு பாபா தண்டனை கொடுத்தே ஆகணும். மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. தந்தை வந்து எதையும் தானா செஞ்சிட மாட்டாரு. பாபா கிட்ட நிறைய பேர் வராங்க, அவங்க பேச்சு மூலமாவே இவங்க அழுக்கானவங்கன்னு பாபாவால தெரிஞ்சுக்க முடியும். கஷ்டப்பட்டு தூய்மையா இருந்திருப்பாங்க, சந்தேகம் ஏற்படுது, பிறகு முரளியில புரிய வைக்க வேண்டி இருக்குது. அதிகமானவர்கள் மறைக்கிறாங்க யாத்திரை நேரத்துல, விகாரத்துல போறது மிகவும் தப்பு. உங்களால வெற்றி மணி மாலையில வர முடியாது. பாருங்க கொஞ்சம் பேர் மறைக்கிறாங்கன்னு பாபா சொல்ல, அதிகமானவர்கள் மறைக்கிறாங்க, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. அது நிறைய இந்த பட்டியில எல்லாம் மாத்த போறாங்க, அதாவது ஒன்னா போடுறாங்க பட்டி சேவை வெவ்வேறு சென்டர்ல இருந்து. அப்ப பார்த்து தூய்மையா இருக்கிறாங்க, இல்ல ஏதோ ட்ரை பண்ணி. அப்ப என்ன இது, இவங்க ஒரு நாலஞ்சு பேர் இதே சொல்றது, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க, இப்படி ஆயிடுறாங்க. தூய்மையா இருக்கிறதுக்காக வைக்க வேண்டிய பட்டியில தூய்மையா இழக்கிறது நல்லதுதான்ற எண்ணத்தோட திரும்பி வராங்க. அப்ப எவ்வளவு எச்சரிக்கப்பாங்க, முரளிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும், வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நீங்க வீழ்ந்துருவீங்க. அந்த மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறாங்கன்றதுக்காக, அவங்க தூய்மை இல்லைன்றதுக்காக நான் இப்பதானே வந்தேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா இப்படித்தான் எல்லாருமே வீழ்ந்துட்டு இருக்கிறான். இதுல கவனம் இருக்கணும். பாபா மெயினா வந்து சென்டர் போனா முரளி கேட்டுமா, டக்குன்னு அந்த முடிக்கும் போதே டக்குனு கிளம்பி வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடுவீங்க. கொஞ்சம் உட்காந்து மத்தவங்கிட்ட பேசணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னும் கர்ம கணக்குல மாட்டிக்கீங்க, ஞானத்தையே உள்டாவா புரிஞ்சுக்கீங்க. சோ இதுவும் நிறைய நடக்குது. அப்ப வெற்றி மாலையில உங்களால வர முடியாது, யாத்திரையில இருக்கிறன்றத மறந்துட்டு அல்லது ஞாபகம் இருந்தே இதுலயே நீங்க விகாரத்துல வந்து வெற்றி மணி மாலையில வர முடியாது. பக்தி மார்க்கத்துல இருக்கிற சாமியார் காமத்துல விழுந்தாலே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குது. நியூஸ் பேப்பர் டிவி எல்லாத்திலயும் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். பாபா சொல்றாரு இல்லையா, இதுல கூட உங்களுக்கு கனவுல கூட தூய்மை இருக்கக்கூடாதுன்ற. கனவுல கூட நான் பாபா பிறந்த பாபா நினைவுல இருக்கிறேன், இது அழுக்கான விஷயம் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா மாட்டிக்கு. ஏன்னா நிறைய கர்ம கணக்கு கனவு மூலமாக கூட தீர்க்கப்படும்னு தான் தோணும். ஏன்னா கனவுல நிஜத்துல அனுபவிக்கிற மாதிரியே தானே துக்கம் அனுபவம் ஆகுது. அதனால பாபா சொல்றாரு, பாபா டைரக்டா எதுவும் பண்ண மாட்டாரு, தர்மராஜனா என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க, தானே செய்ய மாட்டாரான அந்த நாடகம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும், செஞ்ச தப்புக்கான தண்டனை கண்டிப்பா அடையுது. அதனால ஒருத்தங்க பேசுறதன் மூலமாவே பாபாவுக்கு தெரியுது இவங்க அழுக்கானவங்களா இல்லையான்னு. அதாவது கஷ்டப்பட்டு தூய்மையா இருக்கிறாங்க, ஏன்னா சந்தேகம் வருது அவங்களுக்கு, இது முடியுமான்னு சந்தேகம் வருது. எல்லாத்துக்கும் பாபா புரிய வைக்கிறாரு, பண்ணியே ஆகணும், சொர்க்கத்துக்கு போனா சும்மாவா, இயேசுவே வழி அப்படின்னா யாரும் சீக்கிரமாலும் போயிட முடியாது, இங்க இவ்வளவு ஃபாலோ பண்ணணும் இல்லையா. நிறைய பேர் மறைக்கிறாங்க, பாபா சார் நீங்க யாத்திரையில இருக்கிறீங்க, இது நினைவின் யாத்திரை, ஸ்தூலமா கைகாலால நடந்து போல, ஆனா கைகாலால நடந்து போற யாத்திரையிலேயே தூய்மையா இருந்தாதான் போக முடியும்ன்றாங்கன்னா இது என்ன மாதிரி யாத்திரை? இதுல நீ விகாரத்துல விழுந்தனா வெற்றி மணி மாலையில வர முடியாது, சூரிய வம்சத்துக்கே வர முடியாது, நீ சூரிய வம்சத்தினர் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். சத்யுகத்தினர் தான் சூரிய வம்சத்தினர், திரேதாயுகம் வந்து சந்திர வம்சம். சூரிய வம்சத்தினரா நீ ஆகணும்னா இந்த யாத்திரையின் போது ஒருபொழுதும் அசுத்தமாக கூடாது. இந்த யாத்திரை எவ்வளவு நேரம் நடக்கும்? உலக அழிவு வரைக்கும், இந்த ஆத்மா உடல் இருந்து பிரியற வரைக்கும் யாத்திரை. ஒருபொழுதும் அசுத்தமாக கூடாது. ஆனா குழந்தைங்க யாத்திரையில இருக்கிறன்றதே மறந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இது குப்தமான யாத்திரைன்றது என்ன அர்த்தம், யாத்திரையில போறோன்றது நீயே மறந்துடுற, அவ்வளவு மறைமுகமா இருக்குது. அதுக்குதான் குப்தமா இருக்குது, குப்தமா இருக்குது, ஆனா நீ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருன்ற. குழந்தைங்க மறந்துடுறாங்க, விகாரத்துல விழுந்துடுறாங்க. முழு நாள்ல ஒரு சில குழந்தை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கூட பாபாவை நினைக்கிறது இல்ல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாபாவை நினைக்கிறது அவங்களுக்கு. சென்டர்ல இருக்கிறவங்களே அப்படி இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், சென்டர்ல இருக்கிறதுனால அவங்க வருவாங்க ராஜ குடும்பத்துல, ஆனா என்னவா வருவாங்க, தாச தாசி பதவி அடைவான் இல்ல. பாபாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு பாபாவை நினைக்கவே இல்லைன்னா, நினைக்கலனால பாவ பாவ எண்ணங்கள் தான் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், இப்ப தாச தாசி பதவியை தான் அடைவாங்க. அதனால பாபா சொல்றாரு, என் மேல அன்பு இருக்கா சொல்லாத, காட்டு, எப்படி காட்டணும் பாபா, முயற்சி செஞ்சு மம்மா பாபா உட்கார்ற அப்படியே சிம்மாசனத்துல உட்கார்ந்து காட்டு பாருங்க. இந்த உலகியல் விஷயத்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்க மேல அன்பு இருந்தா நம்மளுடைய சுகத்தை தியாகம் பண்ணி காட்டணும், ஆனா இங்க சுகத்தின் உச்சத்தை அடைஞ்சு காட்டு, லட்சுமி நாராயணன் பதவி அடைஞ்சு காட்டுன்ற முயற்சி செய்யறதுக்கு, அப்பதான் உன்னை என் மேல நிச்சய புத்தி வச்சிருக்க, என் மேல அன்பு வச்சிருக்கிறேன்னு நான் நம்புவேன். அப்படி இல்லைன்னா நல்ல முறையில நடக்காத குழந்தை, கெட்ட குழந்தைன்னு அர்த்தம், அப்படிதான் நான் உன்னை நினைப்பேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நேற்று வாரதானத்துல சொன்ன மாதிரி இல்லையா, கொஞ்சம் ஏந்தி அமிர்த வேலை ஏந்திருக்கணும்னு பாபா சட்டர் ஏஞ்சிட்டான், ஏஞ்சி தூங்கிட்டு இருக்கிறேன் பாபா படக்கூடாது சொன்னாரு, ஆனா ஆவேசமா இருக்கிறீங்க, இதெல்லாம் கவனம் கொடுங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, எந்த விதத்துல யாருக்கும் நான் துக்கம் கொடுக்காம இருக்கிறேனா, எனக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கிறேனா செக் பண்ணுங்க. பிராமணர்களாக நீங்க யாத்திரையில இருக்க, இன்னைக்கு வானத்துலாம் யாத்திரையில இருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த கலஸ் தமிழ்ல வந்து காளி காக்கும் தெய்வம் காளின்ட்டு, அது அவசியம் பாருங்க, நமக்கு புரியும். இதே பாஷையிலே அது வரும், நிறைய யாத்திரையில இருக்கிறாங்கன்னு வரும், அப்ப நமக்கு புரியும். அதே மாதிரி நமக்குள்ள சமஸ்காரம் முதல், பிராமண பரிவாரத்துல முதல், அதெல்லாம் என்ன அர்த்தம், இங்க என்ன நடக்குதுன்றது அப்படியே கண்ணாடி போட்டு வச்ச மாதிரி இருக்கும் அழகா. அதுவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் பாபா நமக்காக கொடுத்திருக்கு. இல்லைன்னா நம்ம என்னைக்கு அதை படிச்சு அப்புறம் எங்க நம்ம புரிய வைக்கிறது மத்தவங்களுக்கு. பாபா சொல்றாரு, ஒருவேளை இந்த புலத்தை கலங்கப்படுத்துற மாதிரி உங்களுடைய நடத்தை கீழானதா இருந்துச்சுன்னா அதிக தண்டனை அனுபவிப்பீங்க. அதிக தண்டனை அனுபவிப்பீங்க. அதாவது ஒரு கோயில்ல அந்த நியூஸ பத்தி எனக்கு தெரிய தெரியாது, ஆனா அந்த ஏதோ கோயில்ல ஒரு முஸ்லிம் சிறுமியை பார்த்து கற்பிச்சுட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் கோயில்ல போய் அதுவும் கடவுள் முன்னாடி உயிரோட்டமா அந்த தேவதையே கற்பழிக்குதுன்னு அர்த்தம், நீங்க காமத்துல வேண்டாம், அதுவும் கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து. இது எவ்வளவு பெரிய கொடுமை, அங்க இருக்கிறதெல்லாம் வெறும் சிலைதான், அதுக்கே மக்கள் அப்படியே கொதிக்கிறாங்க. இங்க உயிரோட்டமா தேவதையே கற்பழிக்கிறது தான், இல்ல உங்க மனைவியோட காமத்துல விழுறதுக்கு உண்மையில கற்பழிக்கிறது தான். ஏன்னா பாபா சொல்றாரு, அது உன் சகோதரின்னு சொல்றாரு, அல்லது குழந்தைன்னு கூட வைக்கலாம். அப்ப குழந்தைய கற்பழிக்கிறீங்கன்னு அர்த்தம், அது உங்க சொந்த குழந்தைய இல்ல, ஏன்னா உலகத்தின் தாய்னா அதுக்கும் நீங்க தானே தாய், ஏன்னா சிவன் தானே எல்லாருக்கும் அப்பா, நீங்க அவருடைய மனைவி தானே. அப்ப அது எவ்வளவு பெரிய கேவலம் இல்லையா, குடும்பத்துக்குள்ள காமம் இருக்கிறது வந்து மிகப்பெரிய கேவலம் இல்லையா. அதுதான் பாபா சொல்ற குலத்தை கலங்கப்படுத்துற அந்த மாதிரி நடந்துட்டா தண்டனையும் மிக கடுமையா இருக்கும். ஜென்ம ஜென்மங்களுக்கு கர்ப்ப சிறை பறவைகளா இருந்தீங்க, சிறை பறவைன்னு யாரு சொல்லுவாங்க, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவங்க. அது மாதிரி நல்லா தப்பு பண்ணிட்டு மறுபடியும் போய் கர்ப்பன்ற ஜெயிலுக்குள்ள போறோம், மறுபடியும் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் இப்படியே போயிட்டு இருந்தோம். எல்லாருமே இப்ப எல்லா மனிதர்களும் சிறைப்பறவைகளா தான் இருக்கிறாங்க, அதனால அடிக்கடி தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா நீங்க இப்ப கர்ப்ப சிறைக்கு போக கூடாது, கர்ப்ப மாளிகைக்கு போகணும் அப்படின்னா சத்தியுகத்துல பிறகு எடுக்கணும். சத்தியுகத்துல கர்ப்பத்துக்குள்ள நமக்கு தண்டனை கிடைக்காது, இப்பதான் கர்ப்பத்துக்குள்ள அதுக்கு முந்தைய ஜென்மத்துல செய்த பாவத்துக்கான காட்சி கிடைக்கும், துடிப்பும், அது கர்ப்ப சிறை. ஆனா நீங்க கர்ப்ப மாளிகைக்கு போகணும். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய புது புது குழந்தைங்கள்லாம் இத கேக்குறாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அந்த ஞாபகம் இல்லாம அப்படியே சொல்லும் போது புரியாம இருக்கும். சோ அது அவசியம் அப்பப்ப எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேளுங்க. சரி, என்னோட நம்பர் 9894671743, முன்னாடி கண்ட்ரி கோடு +91 +91 9894671743. சோ புது குழந்தைங்கன்னா கண்டிப்பா கேளுங்க. சரி, நீங்க இப்ப கர்ப்ப மாளிகைக்கு போகணும், அப்ப நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஜெயில இருந்தவன் கர்ப்ப மாளிகைக்கு போறான் இல்லையா, ஜெயில இருந்தவன் ஒரு மாளிகைக்கு போறான், அந்த மாளிகையின் அதிபதி ஆகிறான், எவ்வளவு முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க வேணாலும் இருங்க, ட்ரெயின்ல இருங்க அல்லது எங்க வேணாலும் இருங்க, ஆனா யாத்திரையில இருக்கிறீங்கன்ற ஞாபகம் இருக்கணும். எங்க இருந்தாலும் யாத்திரையில இருக்கிறீங்க, எல்லாரும் என்ன நம்மள பாக்குறாங்க. இப்ப மாமாவுக்கு அந்த ஞாபகம் இருக்கு கோர்ட்ல இருக்கும்போதே, அதனாலதான் அவங்க டக்குன்னு இறைவனுடைய செய்தியை சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க. அவங்க நடத்தையின் மூலமாகவும் சொல்றாங்க, வார்த்தையின் மூலமாகவும் சொல்றாங்க. எப்பவுமே அது ஞாபகம் இருக்கணும். இப்ப நீங்க திடீர்னு போறீங்க, பஸ் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஓஹோ இந்த இடத்துல சக்தி தேவைப்படுது போல இருக்குது, அதுக்குதான் நாடகம் என்னை இங்க நிறுத்தி வச்சிருக்குது அப்படின்னு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்பதான் நீங்க யாத்திரையில இருக்கிறீங்க, எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது இந்த சங்கம் யுகத்துல அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பெண்களும், நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆண்களும் சொல்றீங்க இல்லையா, அப்படி செஞ்சு காமிங்க. அந்த மாதிரி கேரக்டரா இருந்து காட்டுங்க, லட்சுமி நாராயணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அப்ப நாராயணன் மாதிரி நடத்தைய காட்டுங்க. இங்க அந்த மாதிரி உயர்ந்த பதவியை நீ அடையலன்னா பாபா குழந்தையாகி என்ன பண்ணன்னு பாபா கேக்குறாரு. என்ன பண்ண, ஒருத்தன் டாக்டருக்கு படிச்சுட்டு வெளில வந்து ஒரு இதுக்கு மருந்து கூட அவனுக்கு தெரியல, நீ என்னதான் படிச்சேன் கேப்பாங்களே, அந்த மாதிரி பாபா கேக்குறாரு. அது டாக்டர் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்த படிப்பு, இது நாராயண் ஆகிறதுக்கு படிப்பு, ஆனா நீ நாராயண் ஆகலன்னா என்ன பண்ண இந்த சங்கம் யுகத்துலன்னு பாபா கேக்குறாரு. செம்ம பாயிண்ட் இல்ல, வா எச்சரிக்கை கொடுக்கிறாரு பாபா, எச்சரிக்கை கொடுக்கிறாரு, என்ன பண்ணு கேக்குறாரு. பாபா கிட்ட வரும்பொழுது பாபா நல்ல முறையில உங்களுக்கு குஷிப்படுத்துற இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து எச்சரிக்கை கொடுத்து உங்களுக்கு குஷி பத்திரன் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற போதை ஏற்படுத்துற. ஆனா சில குழந்தைங்க கிட்ட குரங்கு மாதிரி மோகம், மோகம்ன்ற புழு இருக்குதுன்ற, குரங்கே கேவலம் இத புழுன்ற, மோகம்ங்கிற புழு இருக்குது. ஏன்னா குரங்கு வந்து அதோடைய குரங்குக்கு எப்பவுமே எல்லா விகாரமுமே ஜாஸ்தி, காமம் எல்லாமே. ஏன்னா ஒரு கோயில்ல வந்து ஒரு குரங்கு வந்து சாப்பிட்டு இருக்குது பழத்தை, அது சாப்பிட்டு இருக்குதுன்னு கூட பார்க்காம இன்னொரு குரங்கு வந்து அது கூட தாமதம் வச்சுக்குது. எந்த அளவுக்கு மோசமா இருக்குது பாருங்க. நாய் கூட அப்படி பண்ணாது. சோ விகாரம் அதுக்கானது குரங்கு. சோ அதனாலதான் அனுமான் கடன் அந்த மாதிரி குரங்கு புத்தியுடைய நம்மள தேவதை ஆக்குறேன். சோ இங்க எதுக்கு பாபா சொல்றேன்னா பற்று சொல்ற, பற்று. அத பற்றுலயும் குரங்கு என்ன பண்ணனும், அதோடைய குட்டி இறந்தா கூட அதோடைய அந்த எலும்பு கொண்டு தூக்கிக்கிட்டே அலையுமா பல வாரம் பல மாசமா, அவ்வளவு பற்றம். இது நமக்கு பாபா சொல்லிதான் தெரியுது இல்லையா. சரி, அந்த மாதிரி இருக்குது சில குழந்தைன்றார். எவ்வளவு வயசானாலே என் பேர குழந்தை அப்படின்னு அதுலயே மூழ்கி கிடக்குது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, பேர குழந்தைக்கு கல்யாணம் வச்சு, இருந்தாலும் அப்படி பற்று அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்குது. சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து புத்தியின் தொடர்பு துண்டிக்கிறதே கிடையாது. அசுத்தமாக ஆகக்கூடியவங்க பாபா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், காமங்கிற மிகப்பெரிய பள்ளத்துல விழுந்துட்டேன்னு எழுதுறாங்க. துண்டு துண்டாகிடுறாங்க. பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நீங்க யாத்திரையில இருக்கிறீங்க, இங்க காம விகாரமே இருக்க கூடாது, இல்லைன்னா மிகவும் துக்கமானவர்களாக ஆகிடுவீங்க. தந்தை கிட்ட இருந்து வைகுண்டத்துக்கான ஆஸ்தி அடையணும்னா மறந்து கூட காமத்துல விழுந்து தன்னை சத்திய நாசம் செஞ்சிக்க கூடாது. காமம் மிக பெரிய எதிரியா இருக்குது, முதல் இடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. மரண உலகத்துல அனைவரும் முதல் இடை கடை துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தியுகத்தை தான் அமரலோகம்னு சொல்லப்படுது. அமர்நாத் சிவபாபா கிட்ட இருந்து கதை கேட்கறதன் மூலமாக ராஜ்யம் கிடைக்குது. முதியவர்கள் மற்றும் கன்னிகைகள் விகாரத்திலிருந்து பாதுகாப்புடன் இருக்கிறாங்க. விதவைகளும் மிகுந்த பாக்கியசாலிகளாக இருக்கிறாங்க. பதிகளுக்கெல்லாம் பதியாக சிவபாபா இருக்கிறார். பாபா சொல்றா, சொந்த பந்தத்திலிருந்து நீ புத்தியின் தொடர்பை கட் பண்ணாதானே என்கிட்ட வரவே முடியும். அதான் சிவன் சொத்து குல நாசம். அந்த குலத்துல இருக்கிற பற்று நீக்கினாதான் இங்க வர முடியும். சோ விகாரத்தை விட முடியாதவங்க வந்து பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்களாம், பாபா நான் தோத்துட்டம் பாபா, காமம்ன்ற பள்ளத்துல விழுந்துட்டம் பாபா அப்படின்னு எழுதுறாங்களாம். துண்டு துண்டாயிடுறாங்க. அதுக்குதான் பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மிகப்பெரிய எச்சரிக்கை இது இல்லையா. இந்த யாத்திரை நினைவு யாத்திரையில தான், அந்த நினைவு யாத்திரையில தான் ராவணன் வருவான், பல அசுரர்கள் வருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதாவது நீங்க பேசுறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதிகமா பேசினாலே ஆத்ம சக்தி இருக்கும், சக்தி வந்தாலே உங்க மனைவி அழகா தான் தெரியவா விழுந்துடுவீங்க. இவ்வளவும் இருக்குது. அது நமக்கு வந்து பேச்சு மிகப்பெரிய எதிரி, ரொம்ப ரொம்ப கம்மியா பேசணும். ஒரு வார்த்தை அவ்வளவுதான். அதே மாதிரி பார்வை முழுக்க முழுக்க பாபா நினைவு. பாபா அந்த காட்டுல இருக்கிறவனுக்கு எப்படி வேற எதுவுமே, அவன் உண்மையில அவன் கண்ணு முன்னாடி எதுவுமே வராதா, இருந்தாலும் அவன் கண்ணை வேற மூடிக்கிறான். ஆனா நீங்க கண்ணை திறந்துகிட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு அந்த காட்டுல கண்ணை மூடிட்டு இருக்கிறவனுக்கு இருக்கிற அதே உணர்வுல இருக்கணும். அர்த்தம் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி கூட நீங்க நினைக்கலாம், சிருஷ்டி மரத்து கீழே உட்கார்ந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க காரியம் செய்யுங்க, ஆனா மைண்டுக்குள்ள அந்த தியானத்துல இருக்கிறேன், சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒட்டுமொத்த மரத்துக்கும், நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறனோ அந்த அளவுக்கு தான் மரமும் பவர்ஃபுல்லா ஆகும். அந்த கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குதான் பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, காம மகாசத்ரு ஒரு வினாடியில ஏமாத்திடும், ஒரு வினாடியில ஏமாத்திடும். அங்க எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லைன்னா கோபம் வராம இருக்கும், ஆனா எதுவுமே இல்லாட்டினாலும் காமம் வரும் இல்லையா. அப்ப கவனம் இருக்கணும், அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. ஒருத்தவங்களை திட்டினாதான் கோபம், ஆனா ஒருத்தவங்க அழகானவங்க உங்க கண்ணு எதிர வந்தாலே காமம் வந்துருது, மனசு சலனம் ஆயிடுது. இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும், அதுக்குதான் பாபா சொல்றாரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா சேவை நினைவு ரெண்டுத்திலும் அவ்வளவு பிஸியா இருக்கணும், இல்லன்னா மாட்டிக்குங்க. யாத்திரையில இருக்கிறீங்க, இந்த காம விகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, இல்லைன்னா பயங்கர துக்கமானவர்களா ஆகிடுவீங்க. வைகுண்டத்துக்கான ஆஸ்திய பாபா கிட்ட இருந்து அடையினா மறந்து கூட காமத்துல விழுந்துடாதீங்க, அந்த எண்ணம் கூட வர விடாதீங்க. அப்படி உங்களை சத்திய நாசம் செஞ்சிக்க கூடாது, உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. இதுதான் உண்மையான தற்கொலைன்றார், காமத்துல விழுறதுதான் உண்மையிலே தற்கொலைன்றார். உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்க பையனை கொலை பண்றீங்கன்னு அர்த்தம், அந்த ஆத்மாவை கொலை பண்றீங்கன்னு அர்த்தம். மறந்து கூட விழுந்துருக்கும், அந்த எச்சரிக்கை இருந்துட்டே சகோதராத்மா சகோதராத்மா. பாபா பாத்தீங்கன்னா நிறைய புக்கு செவ்வி எல்லாத்திலயும் யசோதை ஒரு ஆத்மா யசோதை ஒரு ஆத்மான்னு எழுதி வைக்கிறார். அவருடைய மனைவி மேல அவ்வளவு பற்று. அந்த ஆத்ம பயிற்சி தான் அவ்வளவு முக்கியமானது, இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஆபீஸ்ல இருந்து ஆத்ம பயிற்சிக்கான நேரம், யோகா பண்ண முடியல ஆத்ம பயிற்சி பண்ணலாமே, நிறைய பேர் வராங்க பாக்குறீங்க, ஆத்ம பயிற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கூட மனசு சஞ்சலம் அடையாம இருக்கணும், அதுதான் முக்கியம். சஞ்சலம் அடையாம இருக்கிறது தான் சக்தி நிரம்பிய நிலை. சஞ்சலம் அடையிறது எல்லாருமே அடையிறாங்கப்பா, அதுல ஒண்ணும் பெருமை கிடையாது. மறந்து கூட சத்திய நாசம் செஞ்சிக்காதீங்க, விகாரத்துல விழுந்துடாதீங்க. அதுல நம்பர் ஒன் எதிரி காமம், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்கும். இந்த மரண உலகத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க. எப்ப எப்ப இந்த உலகத்துல காமம் என்றாச்சோ அதுல இருந்து, அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னைக்கு அந்த எதிர்ப்பால் ஈர்ப்புன்னு வந்ததோ அன்னையில இருந்து அவன் துக்கத்தை தான் அனுபவிக்கிறான். சத்தியுகத்தை தான் அமரலோகம்னு சொல்லப்படுது. அமர்நாத் சிவபாபா கிட்ட இருந்து இந்த அமர கதையை கேட்டு அந்த அமர உலகத்தின் ராஜ்யத்தை அடையிறீங்க, சத்தியுகத்தின் ராஜ்யத்தை அடையிறீங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அழகா அந்த லவத்து ராமருடைய குழந்தைக்கு அவங்க காட்டுல இருப்பாங்க, அப்ப வசிஷ்டர் அவங்களுக்கு ஞானம் கொடுப்பாரு. என்ன ஞானம், ராமருடைய கதையை சொல்லுவார். அப்ப நீ இந்த வம்சத்தை சார்ந்தவன் அது மாதிரி ஆகுன்னு பாபா இப்ப சொல்றதுடைய நினைவு தான். அந்த அமர கதையை தான் பாபா இப்ப நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ராஜ்யத்தை அடையிறதுக்காக. பாபா சொல்ற ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப வயசானவங்களா இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கிறாங்க பாக்கியசாலிகள். அதே மாதிரி விதவிகளும் ரொம்ப பாக்கியசாலியா இருக்கிறாங்க. எப்ப 69 முன்னாடி வந்த வாணி இப்ப பிடிக்கிறது, விதவையானாங்கன்னா உடனே பிடிச்சி கல்யாணம் பண்ணி மறுபடியும் விகாரத்தை தள்ளி விட்டுறாங்க. அதனாலதான் விதவை பெண்கள் பாக்கியசாலிகள்னு பைபிள்ல போட்டதுடைய உண்மையான அர்த்தம் இங்க வருது. தூய்மையா இருக்கிறதுனால பாக்கியசாலி. கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்றது என்ன அர்த்தம், காமத்துல விழுந்தவங்களுக்கு ஐயோன்ற. பதிகளுக்கெல்லாம் பதியா இருக்கிறார் சிவபாபா, இவருதான் இப்ப கணவன் நமக்கு. இப்ப அந்த விதவைகள் வெள்ளை டிரெஸ் போடுறது காரணம் என்ன, இனிமேட்டு எனக்கு கடவுள் தான் கணவன்றதுக்காக, நான் தூய்மையா இருப்பேன்றதுக்காக போடுறாங்க, அதைத்தான் நம்ம போடுறோம். ஈஸ்வரிய பாடசாலையில வந்து நீங்க முரளி கேட்டீங்கன்னா புது புது விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, வெளியில எங்கேயுமே இது கிடைக்காது. வெளியில போனா என்ன, காமன் ரைட்டு, அது அவன் அந்த மாயா அவன் சொல்றதேதான் சொல்லிட்டு இருப்பான். இங்க மட்டும்தான் புது விஷயம் கிடைக்குது. எல்லையற்ற தந்தை சொர்க்கம், தூய்மையான உலகம், அதுக்கு எஜமானரா நம்மள ஆக்குற. அப்படியே உடனே தூய்மையாக வேண்டாமா? இதுக்கு எவனாவது யோசிப்பானா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப எங்க அம்மாவே பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இலவசம் வந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிடுவாங்க. அது அவங்களுக்கு தேவையே இருக்காது, அதை வேற யாருக்காவது கொடுப்பாங்க, ஆனா வாங்கிடுவாங்க. பாபா சார், சொர்க்கத்துக்கே உன்னை எஜமானரா டக்குன்னு நீ தூய்மை ஆயிட வேண்டாமான்றாரு. இதுக்கு எந்த முட்டாளாவது யோசிப்பானான்னு கேக்குறாரு. எவ்வளவு சூப்பரானது. பிளஸ் டூ முடிக்கும்போது அடுத்தது என்ன படிக்கணும்னு நிறைய பேர்த்த கேட்பாங்க. ஆனா உண்மையிலே வழி சொல்றவங்களுக்கும் தெரியாது அடுத்தது என்ன ஆகணும். ஏன்னா ஓஹோன்னு இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒண்ணுத்துக்குமே உதவாம போயிடும். ஆனா இங்க பாபா சொல்றாரு கன்ஃபார்மா கிடைக்கும், இது மாறவே மாறாது. சொர்க்கம் அதை விட உயர்ந்தது, உயர்ந்த நிலை ஒரு மனிதனால அடையவே முடியாது. அதை அடையிறதுக்காக நான் ஒண்ணு தூய்மையா இருக்க சொல்றேன், உடனே தூய்மை ஆயிடக்கூடாது. தூய்மையா இருக்கிறதுன்னா ஒரு பெரிய விஷயமா, அரை கல்பனை தூய்மையா தான் இருந்த. ஏன் இந்த பிறவிலே பாத்தீங்கன்னா 15-20 வருஷமாச்சு நீ தூய்மையா தானே இருந்திருப்ப. மீண்டும் அப்படி ஆகுறது என்ன உனக்கு கஷ்டம்? அதுவும் சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆக்குறேன். அது எப்படி தூய்மையா இருக்குன்ற வழியும் பாபா அழகா குடுக்கிறாரு. இத பாக்காத, இத கேட்காத, இத நினைக்காத, இத சாப்பிடாத, அவர் சொல்ற மாதிரி இருங்க, தானா தூய்மையா இருக்க முடியும். தூங்கி வழிஞ்சுக்கிட்டு விஷத்தை அறிந்துகிட்டு இருந்தா தாரணை ஏற்படாது. அப்ப என்ன, ஞான கண்ணை திறக்கணும், காமத்துல விழக்கூடாது. இப்ப காமத்துல விழுந்துட்டு இந்த ஞான கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஞானம் உள்ள போகாது. அதே மாதிரி பாபா சொல்றதையும் அப்படி ஒரு ஆர்வமா கேட்கணும். அதாவது நம்ம வந்து அந்த ஆர்வமா கேட்கறது பார்த்தா, ஒரு லவ்வர் லவ்வர் பேசினா லவ்வர் அவங்கள லவ் பண்றவங்க வந்து அப்படியே அப்படியே மயங்கி கேட்பாங்க. அந்த மாதிரி பாபாவுடைய ஞானத்தை கேட்கணும். சோ அந்த மாதிரி சென்டர்ல எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஒரு சில பார்த்தா அப்படியே மயங்கி கேட்பாங்க. அப்படி கேட்கணும் பாபாடி, நான் தப்பே தூங்கிட்டு எப்படா முடியும் அப்படின்னு கேட்டு ஏற்படாது. இதுல தங்க பாத்திரம் தேவை. இந்த ஞான அமிர்தம் தங்கணும்னா புத்தின்ற தங்க பாத்திரம் தேவை. புத்தி தங்கம் மாதிரி தூய்மையா இருக்கணும். பாபா அகங்காரமே கொஞ்சம் கூட இல்லாம இந்த அழுக்கான உலகத்துக்கு வர்ற, நான் எவ்வளவு தூய்மையானவ, நான் என்ன பாவம் பண்ண இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கல இல்லையா? குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியுது கடவுள். இந்த சாதாரண தாத்தா உடம்புக்குள்ள அந்த கடவுளே வந்து பேசுறாருன்றது நமக்கு தான் தெரியும். ஆனா அப்படி தெரிஞ்சுக்கிட்ட சில குழந்தைங்களை கூட மாயை மூக்க புடிச்சு கீழே தள்ளிடுது, பாபா விட்டு துரத்திடுது. அவங்க பாபாவுக்கு மரியாதை கொடுக்கல, பாபா சொல்படி கேட்கல, நடக்கல. அதனால உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கணும் மைண்ட்ல எப்பவுமே, ஒருத்தனுக்கு திடீர்னு லாட்டரி சீட் வந்துருச்சு அப்படின்னா, பாபா குழந்தைங்களுக்கு மட்டுமே இது ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இப்ப சமீபமா ஒரு பெரிய ஸ்கேம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. திடீர்னு கால் வரும் அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், அதுலயும் குறிப்பா இந்த ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க, டிவி பார்த்து பர்ச்சேஸ் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் திடீர்னு கால், உங்களுக்கு ஒரு கார் விழுந்திருக்குது, கான்டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு நீங்க அந்த இன்சூரன்ஸ்க்கு அல்லது என்னமோ ஓடிபி ஏதோ ஒரு வேல்யூட்டு அது மட்டும் நீங்க கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு 10,000-15,000. அது காரோடைய வேல்யூ 12 லட்சம். அப்ப 12 லட்சத்துக்கு 10,000-க்கே கிடைக்குதுன்னும் போது இவங்க டக்குன்னு போய் கட்டிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஃப்ராட். அதுல எச்சரிக்கையா இருங்க. மெயின் அதை ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி விழும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வருது, கண்டிப்பா 2-3 நாள் தூங்கி இருக்க மாட்டாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, யாரு விழுறது பாக்கியம் இல்ல குழந்தை, இங்க பகவானே உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதான் எல்லாம் விழுந்து கும்புறாங்க. தட்சிணாமூர்த்தின்ட்டு அவரு இப்படி மரத்துக்கு இப்படி இருக்கிறாரு, கீழே நிறைய முனிவர்கள் கேக்குறாங்க. அந்த முனிவன் இப்ப நீதான் உனக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இதோடைய நினைவா தான் அந்த சிலையில வச்சிருக்காங்க, ஞாபகம் இருக்குதா, அந்த போதை இருக்குதா, கோடியில ஒருத்தருக்கே இந்த பாக்கியம் கிடைக்குது, அந்த கோடியில ஒருத்தனா நீ இருக்கிற அந்த பாக்கியம் இருக்குதா மைண்டுக்குள்ள, ஆஹா எனக்கு பகவானே சொல்லி கொடுக்கிறாரு, நான் எவ்வளவு பாக்கியசாலி, யோசிச்சு பாருங்க, எனக்கு சுத்தமான மேத்ஸே வராது, கெமிஸ்ட்ரியே வராது, ஹிஸ்டரி ஜியாகிரபியே வராது, அதுலாம் கூந்து விளையாண்டாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஞானம் புரியல, ஆனா எதுவுமே வராது எனக்கு பாபா கிடைச்சிருக்கா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதெல்லாம் புரிஞ்சு என்ன பிரயோஜனம், இது இது புரியலன்னா அவனுக்கு எது புரிஞ்சு என்ன பிரயோஜனம், இல்ல இப்ப நான் எவ்வளவு பாக்கியசாலி, பாபா என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இல்லையா ஸ்கூல்ல எல்லாம் இந்த பேச்சு காம்படிஷன் அந்த வீரபாண்டி கட்டுவாங்க அப்படி பயங்கரமா பேசுறாங்க, ஒருவேளை அவங்களும் பாபா கொஞ்சம் இருந்தாங்கன்னா பிச்சு உதருவாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது பாபா எனக்கு கிடைச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, இல்ல மேடையில ஏறி நின்னால கைகால எல்லாம் உதர்ற என்ன பாபா உருவாக்கி இத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுக்க வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலினா அப்படின்னு மைண்டுக்குள்ள உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும், கட்டுமுறை பத்தி அறிமுகத்தையே நான் சொல்லி கொடுக்குறேன், எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, அவங்க சொல்லுவாங்க நான் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, இங்க படிக்கிறாங்க, இங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, ஃபாரின்ல இருக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து பாபா வந்து இருக்கிறார், உண்மையான ஃபாரின்ல இருந்து பாபா வர ஒரு ஒரு தடவை வந்து இந்த ஞானத்தை கத்து கொடுத்துட்டு போற, ஃபாரின்ல போய் படிக்குது உன் குழந்தை, ஆனா எனக்கு ஃபாரின்ல இருந்து வந்து சொல்லி கொடுத்துட்டு போறாங்க, யார் பெரியவங்க, அந்த பாக்கியம் இருக்கணும், அந்த குஷி இருக்கணும், அந்த பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு குஷி இருக்கணும், என்ன மாதிரி பாக்கியசாலியே கிடையாது, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் எவ்வளவு பாக்கியசாலி தெரியுமா, என் குழந்தைங்க எவ்வளவு தங்கமான குழந்தைங்க தெரியுமா, சம்பாதிக்கிறது அப்படியே கொடுப்பாங்க, அது பாக்கியம் கிடையாது, பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறப்ப இது பாக்கியம், இந்த பாக்கியத்தை பாடி தருங்க, இந்த பாக்கியத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுப்பீங்க, அப்ப அந்த குழந்தை கிடைச்சது பெரிய பாக்கியமா நினைக்கிற அளவு கூட நீங்க பாபா நினைச்சு கிடைச்சது பாக்கியமா நினைக்கலன்னு தான் அர்த்தம் சத்தியமா, இல்லன்னா இதெல்லாம் நம்ம கொடுப்போம், ஆனா எவ்வளவு சாதாரண உடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பாபா, நான் கடவுள் இருக்கிறதுல பயங்கர அழகான உடம்புலதான் நான் வருவேன்னு அவர் சொல்லல, ஒரு சாதாரண தாத்தா உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறார், நீ உங்களுக்கு அகங்காரம் இருக்கலாம், அவருடைய குழந்தை நீங்க அகங்காரம் இருக்கலாம்ல, நீங்களும் அகங்காரமற்றவராகணும், கடவுளுக்கு உடல் கிடையாது நிராகாரமானவரா இருக்கிறாரு, அதே மாதிரி நீங்களும் ஆகணும், இல்லையா உடல் உணர்வு இருக்கக்கூடாது, உங்களுக்கு உடல் இருக்கிற ஆனா அந்த உடல் எனதுன்ற உணர்வே இருக்கூடாது, ஒளியாவே இருக்கிறதாவே உங்களுக்கு அனுபவம் ஆகும், சிவபாபாவுக்கு தேக அகங்காரமே இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு தேகமே கிடையாது, அதனால நீங்களும் தேகத்துல இருந்தாலும் அகங்காரம் மற்றவர் ஆகுங்க, நீங்க செத்துட்டா உலகமே செத்த மாதிரி தான், செத்து போன உலகத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்க, காமப்படுறீங்க, ஒரு பொண்ணு செத்து கிடக்குது அதை பத்தி அவனா காம பயப்படுவானா, ஒரு பொண்ணு செத்து கிடக்குது அதை பத்தி யாராவது கோபப்படுவாங்கன்னா பயப்படுவானா, அது மாதிரி இந்த உலகத்துல உள்ள எல்லாம் செத்துட்டாங்க, நீங்க பாட்டு கம்மனு போயிட்டே இருங்க, ஏன் ஏன்னா நீங்க செத்துட்டீங்க, நீங்க செத்தா உலகமே செத்த மாதிரி தான், செத்து போன அப்புறம் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல, அடுத்து போய் பிறக்கக்கூடிய பிறவியை பத்தி தான் நம்ம பாக்கணும், அதனால அந்த சொர்க்கத்தை மட்டும் நினைவு செய்யுங்க, இங்க நீங்க செத்துட்டீங்க, ஆத்மாவாகவே இந்த உலகத்துக்கு சக்தி கொடுக்கிற சேவை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சோ நான் செத்துட்டேன் உலகமே செத்துடுச்சு அதனால எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை, நான் பாபாட்டு, நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க மனைவிய பத்தி குழந்தைய பத்தி கவலைப்படுறதுனால ஏதாவது ஆக போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர், இப்ப போற இடத்த பத்தி தான் யோசிக்கணும், அதே மாதிரிதான் இங்க சொல்ல இருக்கிற வரைக்கும் நீ கடமையை செய், ஆனா நீ போகணும், அதுல கவனம் வச்சுக்கிட்டே அதுதான் விலகி செய், போகணும்ன்ற எண்ணம் யாத்திரையில இருக்கிற யாத்திரையில போகும்போது பிச்சை போட்டுட்டு இருக்கீங்க, கண்ணுக்கு தெரியறவனுக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், பிச்சைக்காரங்க கூட போய் கொடுத்தா நான் நடத்துறது இல்ல, நீங்க எதுக்கு போகணுமோ அங்க போற வேலையை பார்க்கணும், அந்த மாதிரி உங்களுடைய கவனம் இருக்கும், இப்ப பிச்சைக்காரங்கிட்ட போய் பிச்சை போட்டீங்க அவன் திருப்பி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்களா, அதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராது, போயிட்டு அதான் உன்னுடைய புத்தி அங்க இணைக்காத அப்படின்னு சொல்றாரு, இப்ப பாபா கிட்ட போகணும், உலகமே செத்துச்சுன்னா அந்த சுடுகாட்டை ஏன்பா நினைவு செய்ற, செத்தவங்க மட்டும் இருக்கிற இடம் சுடுகாடு தானே, யாருகிட்டயும் எந்த தெய்வீக குணமும் இல்ல, தான் யாருன்றத மறந்து செத்து கிடக்குறாங்க, அப்ப சுடுகாடு தானே, சுடுகாட்டை ஏன் நினைவு செய்ற, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா குஷியின் அளவு அதிகரிக்கும், இல்லையா? உண்மையிலே இந்த முரளிய நீங்க நினைக்கும் போது மட்டும் இல்ல, எடுக்கும் போது கூட அப்படி ஒரு ஆனந்தம் வருது பாருங்க, அதுவே அதிந்திரிய சுகம் தான். இதை கேட்கும் போது வருது பாருங்க, அதுவே அதிந்திரிய சுகம் தான். சோ அதை அனுபவிக்காதவங்க தான் தப்பு தப்பா, எனக்கு ஒரு நாள் அனுபவம் ஆச்சு, ஒரே ஒரு நாள் வர்றது அதிந்திரிய சுகம் இல்லையா, உள்ள இதுலயே முழுகுனீங்களா அது வந்துகிட்டே இருக்கும். அப்ப சதா முக மலர்ச்சியோடவும் இருப்பீங்க. எப்ப இந்த ஞானத்தை மட்டுமே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும், உங்களுக்குள்ளேயே. ஏன்னா எல்லா பாப்பா குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்கணும், இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசலாம், அதுவும் மணிக்கணக்கா போயிருக்காது. ஏன்னா உங்களே அறியாம நேரம் வீணாகும், சேவை பண்ண முடியாது. நீங்க பேசிட்டா இருந்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுங்க, அதை புரிஞ்சுக்கணும். சோ அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? சோ அது ஒண்ணு இருக்கு, நாம சேவை செய்யறதுனால மத்தவங்க பண்ணுவாங்கல்ல, நீங்க பாட்டுக்கு அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சேவை செய்யறதையும் கெடுக்கிற மாதிரி ஆயிடும். பாபா இன்னைக்கு என்ன சொன்னா, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பாபாவுடைய இதெல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு முடிக்கிறதா உண்மையிலே நல்லது. அதுக்கு மேல போனாலே டைம் வீணாக்கிட்டு இருக்கிறோம், நம்ம டைம் வீணாக்குறோம். நம்ம டைம் மேல நமக்கு அக்கறை இல்லாதனால மத்தவங்க டைம் கெடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது இல்லையா? சதா முகமலர்ச்சியோட இருக்குன்னா உங்களுக்குள்ள நீங்க பேசிட்டு இருங்க. அது நீங்க எந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு போதை வரும், அந்த அளவுக்கு நாராயணன் பதவி உங்க கிட்ட வந்துச்சுன்னா. நான் பாபா கூடவே யாத்திரையில இருக்கிறேன், லவ் யூ பாபா. அதான் அர்த்தநாரீஸ்வரர் பதம். அப்ப பார்வதி யாத்திரை போயிட்டே இருப்பாங்க, வழியில மகேஸ்வரன் இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் வருவாங்க, அழிப்பாங்க. அழிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் அழிக்கல, சிவன் அழிச்சாரு, என் கூடவே இருக்கிறாரு. அதுதான் பாபா கூடவே யாத்திரையில நான் இருக்கிறேன், பாபா அழிச்சிட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கிற. ஆனா மாயை என்ன பண்ணுது, பாபா சொல்றத கேப்பியா கேப்பியான்னு காதை அறுத்து தூக்கி கடாசுற மாதிரி விட்டுறக்கூடாது நீங்க. அந்த மாதிரி மாயை விட்டுறக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், மாயையுடைய விஷயத்துல இன்ட்ரெஸ்டா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பிறகு இந்த ஞானத்தை கேட்டாலும் உங்களுக்கு தாரணை ஏற்படாது. அது ரொம்ப முக்கியமானது. நல்ல சேவையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அப்படி சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குனு அப்பதான் போன் கால் வரும், அப்பதான் உங்களுக்கு எங்கேயோ போகணும்னு தோணும், அப்படியே டைம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் பாபா நினைக்கிறது. சோ நினைவு சேவை ரெண்டுத்திலயும் மாய தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க போயிட்டே இருக்கும், வெயிட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்ப அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பிரதர் வந்து இது மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், இது மாதிரி நீங்க இந்த மொபைல் இந்த ட்ரைபாட் வாங்குங்க, மொபைல் ஹோல்டர் வாங்குங்க, இப்படி பண்ணுங்க. ஆர்டர் போட்டு ரொம்ப நாளா கால் பண்ணவே இல்லை, என்னாச்சு போடுறாரு, அப்புறம் தான் கால் பண்ணாரு. என்ன சொன்னா, பிரதர் அது வந்து ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் இப்ப ஆர்டர் போடுறேன். பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு மாசம் ஆயிடுச்சு கேப். நீங்க அதுக்காக ஏன் பிரதர் வெயிட் பண்ணீங்க? இப்ப மொபைல் இருக்குதுல, இருக்கிறத வச்சு நீங்க இப்பயே போட ஆரம்பிச்சிடுங்க இல்லையா? அது வர்றதுக்குள்ள உலகமே அழிஞ்சிச்சுன்னா ஏன் வெயிட் பண்ணும்? அந்த அந்த பாபா நேற்று சொன்னாரு பாருங்க, அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா உடனே நீங்க செயல்படுங்க. இல்லன்னா அந்த எண்ணம் வந்த உடனே செயல்படுறவங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் ஒரு நம்ம ஒண்ணு சொல்லுவாங்களே, வயசு தண்ணி இருக்கிற காணல் நீர். அதை பத்தி தெரியாது, நீங்க கார்ல போயிட்டு இருந்தா அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போக போக பாத்தீங்கன்னா அது எட்ட போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் தடை, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மத்தவங்க தான் சொல்லுவாங்க, இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சல்லுன்ட்டு ஸ்பீடா போகணும் சேவையில, நினைவுல. சோ மற்ற விஷயத்த கேட்கவே கேட்காதுங்க, அது நமக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு இப்படி பண்ணாங்க, உங்களை அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, உங்க காதுல விழுந்தாதானே அது பிரச்சனை, நீங்க மட்டும் போயிட்டே இருங்க. ஆனா மாயை விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா அப்புறம் பாபா நினைவு முரளியே பட்ட கூட அவங்க சொன்னதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குஷியின் அளவு அதிகரிக்காது. நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சேவை செய்யறதே தப்புன்னு சொல்றவங்கள்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மாயையுடைய சாபம் தான் கிடைக்கும். கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சேவை, எங்க வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா. சேவை ஆனா பாபா கூடவே போகும், குஷி குஷியா முகம் இருக்கணும், இதுதான் நமக்கு தேவை. பாபா சொல்றது அப்பயே நீங்க பண்ணீங்கன்னா சந்தோஷம், அத பண்ணல எந்த காரணத்துக்காக பண்ணதுனால அது உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அது உங்க சோம்பல்னால இருக்கலாம், அல்லது இதெல்லாம் ஸ்ரீமத்தே இல்லைன்னு மத்தவங்க சொன்னதை நம்பினதுனால இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு துக்கம் வருது பாருங்க. துக்கம் வந்தாலே புரிஞ்சுங்க, நீங்க ஸ்ரீமத்தை மீறீங்கன்ட்டு. ஞான மார்க்கத்துல எல்லாருக்கிட்டையும் மிக இனிமையானவர்களா இருக்கணும், உப்பு தண்ணியா ஆகக்கூடாது, ரொம்ப 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 முக்கியம். விகார சம்பந்தம் தெய்வீக சம்பந்தங்கள்ல இருந்தும் விடுபட்டு இருக்கணும், ரெண்டு பக்கமும் ஆனா அன்பாவும் இருக்கணும். தந்தையும் தனது நல்ல குழந்தைங்களை பார்த்து குஷி அடைகிறாரு, லவ் யூ பாபா, சூப்பரா சொல்றாரு. எல்லார்கிட்டயும் இனிமையா இருக்கணும். இந்த மார்க்கம் அப்படிதான், உப்பு தண்ணியா நீங்க விகார சம்பந்தமா உள்ளவர்கள்கிட்டயும் இருக்கக்கூடாது, தெய்வீக சம்பந்தம் உள்ளவர்கள்கிட்டயும் இருக்கக்கூடாது. உப்பு தண்ணினா என்ன இருக்கும், சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதே நேரத்துல இந்த ரெண்டு சம்பந்தத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்துமே விடுபட்டுதான் இருக்கும். இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. பாபா சொல்லிட்டாரு அஞ்ஞானிகள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறாங்க, ஆனா பாபா குழந்தைங்க கிட்ட ஒட்டிக்கிறாங்க, அதனாலதான் பின்னாடி நிறைய பிரச்சனை வருது. அதான் பாபா சொல்றாரு, ரெண்டுத்துல இருந்துமே நீங்க விலகி இருக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணும், இவங்களோட சேர்ந்து சேவை பண்ணும், அந்த சேவை செஞ்சு டக் டக்னு விலகணும், இல்லன்னா மாட்டிக்குவீங்க. ரெண்டு பக்கமும் அன்பா இருக்கணும். அந்தந்த கடமை, லௌகிக குடும்பத்துக்கு தேவையானதும் பண்ணணும், ஆன்மீக குடும்பத்துக்கு தேவையானதும் பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பாபா குஷி அடைகிறார், நல்லது. சோ குஷியின் அளவு அதிகரிக்கணும்னா நீ விஷயத்த கேட்கக்கூடாது, சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய செய்ய ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் வர வர குஷி இருந்துகிட்டே இருக்கும், நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியத்துவம், இப்ப நாம யாத்திரையில இருக்கிறோன்றதுல கவனம் இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். அதனால கண்டிப்பா தூய்மையா இருக்கணும். அசுத்தத்தை எண்ணம் சொல் செயல் எதுலையுமே வர விடாதீங்க, அதாவது காமத்துல விழாதீங்க, எண்ணத்துல கூட. தந்தைக்கு சமமா அகங்காரம் மற்றவராகுங்க பாருங்க, அழுக்கான உலகத்துல அழுக்கான உடம்புல வராரு தன்னுடைய குழந்தைங்களை காப்பாத்து. அப்ப உங்களுக்கு ஏன் அகங்காரம், பாபா கிட்ட போகணும் பாபா கிட்ட போகணும் அந்த ஒரே எண்ணம் தான் இருக்கும். எப்படி போறது, உடம்பு விட்டு தான் போக முடியும். அதனால இந்த உடம்பும் இந்த உடல் சார்ந்த உலகத்துல உள்ள அனைவரின் மீது உள்ள பற்றையும் நீக்குங்க. நான் போகணும் போகணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். உங்க முகம் மலர்ந்து காணப்படணும், அது விஷி விஷயா இருக்கணும். தனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், அது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த உலகமே செத்துச்சு, செத்து போன சுடுகாட்ட நான் ஏன் நினைவு செய்யணும், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். வரதானம், துக்கத்தின் சக்கரத்திலிருந்து சதா விடுபட்டு மற்றும் அனைவரையும் விடுவிக்கக்கூடிய சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். துக்கத்தின் சக்கரத்திலிருந்து சதா விடுபட்டு மற்றும் அனைவரும் விடுவிக்கக்கூடிய சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள். சம பவர்ஃபுல்லான வரதம். இன்னைக்கு குழந்தைங்க சொல்றாங்களா, பாபா இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருச்சு, வாய் ஏமாத்திருச்சு, திக்கிட்டேன், கண்ணு ஏமாத்திருச்சு, அழகானவங்களை பார்த்து கொஞ்சம் மயங்கிட்டேன், பார்வை ஏமாத்திருச்சு, இப்படின்னா கர்மேந்திரியங்களுக்கு வசமாகி சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஏமாறுறீங்கனால துக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி உலகத்துல இருக்கிறவங்க நான் விரும்பல இருந்தாலும் குழப்பத்துல வந்துட்டேன்னு சொல்றாங்களே, இருந்தாலும் நான் குழம்பிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சுயதரிசன சக்கரதாரி குழந்தை, நீ யாரு யாருன்றத சதா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற குழந்தை. நான் நாராயணன் நாராயணன், காமத்தை வென்றவன், கோபத்தை வென்றவன், பற்றை வென்றவன், அனைத்து தெய்வீக குணங்களையும் நிரம்பி இருக்கிறவன் இப்படின்றத சதா உனக்கு ஞாபகப்படுத்திக்கிற குழந்தை, அதுதான் சக்கரதம். சக்கரத்தை சுத்துறதுன்னா இதுதான், சதா சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சுயதரிசன சக்கரதாரி குழந்தை எந்த ஒரு ஏமாற்றத்தின் சக்கரத்துல சிக்கிக்க முடியாது, சக்கர வியூகத்துல சிக்கிக்க முடியாது. கிருஷ்ணர் கையில சுதர்ஷன சக்கரம் இருக்குது, அவர் தான் சக்கர வியூகத்தை உடைக்கிறது தெரியும். இந்த சக்கரத்தின் மூலமாக உடைக்கிறது தான் அது. அதான் பாபா சொல்றாரு, எந்த ஒரு ஏமாற்றத்தின் சக்கரத்துல அவங்க சிக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு பிரதர் கிட்ட ஒரு சிஸ்டர் கிட்ட இதெல்லாம் நடக்குது நிறைய இடத்துல. அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டு ஐயோ நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா நாளைக்கு எங்களுக்கு அப்புறம் யாருக்குன்னு சரின்றான், முடிஞ்சு போய் சிக்கிக்கிட்டாங்க. நான் நாராயணன் நாராயணன் எதுக்கும் மயங்க மாட்டேன்றவங்க சிக்க மாட்டாங்க இல்லையா. இங்க விடுபட்டு இருக்கணும். பாபா சொல்றபடிதான் பிராமண பரிவாரத்துக்கிட்டே நடந்துக்கணும், லௌகிக பரிவாரத்துக்கிட்டே நடந்துக்கணும். ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் சொல்றாங்க. அப்ப அவங்க ஏமாற மாட்டாங்க. யாரு நான் யாருன்றத உணர்ந்தவங்க ஏமாற மாட்டாங்க இல்லையா. தானும் ஏமாற மாட்டாங்க, மத்தவங்களும் ஏமாற விட மாட்டாங்க. ஒரு எம்ஜிஆர் பாட்டு வருமே, தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. நாராயணன் ஆகிறதுக்கான லைன் அது இல்லையா. நான் நாராயணன் உணர்ந்து நீயும் நாராயணன் தான் எழுந்திரி அப்படின்னு சொல்றவங்க தான் சுயதர்சன சக்கரதாரி. அவங்க தானும் ஏமாந்து சக்கரத்துல துக்கத்துல மாட்டிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் மாட்டினவங்களையும் விடுவிப்பாங்க. துக்கத்தின் சக்கரத்துல இருந்து தன்னை தானும் விடுவிச்சுக்கிட்டு மற்றவர்களையும் விடுவிக்க கூடியவராய் இருப்பாங்க, அதிபதியா இருப்பாங்க. அனைத்து கர்மேந்திரியங்கள்னாலும் காரியத்தை செய்விப்பவன் நான் என்ற உணர்வுல இருப்பாங்களே தவிர கர்மேந்திரியங்கள் வசமாக மாட்டாங்க. நான் நாராயணன், நான் எதுக்கு இங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து மயங்கணும். நான் நாராயணன் சத்தியுகத்தை சார்ந்தவன். இது கலியுக வாசியுடைய பழக்கம், கீழான பழக்கம். இது சொல்லுவாங்க, அந்த உறவுகளுக்குள்ள காமம் வைக்கிறது கீழானவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கீழான உணவு சாப்பிடலாம் அவங்க தான் பண்ணுவாங்கன்ட்டு. இங்க ஒருத்தவங்க அழக ரசிக்கிறதே கீழானவங்க பண்றது அப்படின்றத மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வைஷ்ணவன் அந்த நாமம் போடுறாங்க, ஆத்ம ஜோதி கொழுந்து விட்டு எரியுதுன்றத போடுறாங்க. இப்ப நம்ம போடுறோமா இல்ல இல்ல போட்டுக்க கூட செய்யலாம். உங்களுக்கு அது அந்த யுக்தி பிடிச்சிருக்குன்னா போடுங்க, உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தணும். அதுதான் அதுதான் நமக்கு முக்கியம். அனைத்து கர்மேந்திரியங்கள்னாலும் காரியங்களை செய்ய வைப்பவன் நான், எந்த கர்மேந்திரியத்தின் வசமாக மாட்டான். இந்த உலகத்தின் படைப்பவன் நான், மாஸ்டர் படைப்பவன் நான். இந்த உலகத்தின் எந்த விஷயமும் என் மீது பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது, என்னை ஏமாத்த முடியாது. ஏன்னா நான் சுயதர்சன சக்கரதாரி. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன். அந்த கவனம் தான் உங்களுக்கு இருக்கும், அதான் சுயதர்சன சக்கரதாரி. அப்ப கர்மேந்திரியங்களின் வசமாக மாட்டோம். ஸ்லோகன், அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்பவராகி தன்னுடைய உயர்ந்த மரியாதையில் இருந்தால் ஒருபோதும் குழப்பம் ஏற்படாது. அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்பவராகி தன்னுடைய உயர்ந்த மரியாதையில் நிலைத்திருந்தால் ஒருபோதும் குழப்பம் ஏற்படாது. வரதானம் கண்டினியூஷன் யார், சுயதர்சன சக்கரதாரி சொல்றேன், நான் யார், பாபாவுடைய குழந்தை ஸ்ரீ நாராயணன் ஆத்மா நான் அப்படின்ற உயர்ந்த சீட், அதாவது அந்த நினைவு. அதுலயே நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க எப்பவும் அப்படின்னா அந்த உயர்ந்த மரியாதையில இருப்பீங்க. நாராயணன் இப்படி பாப்பானா, நாராயணன் இப்படி நினைப்பானா, நாராயணன் இப்படி பேசுவானா, நாராயணன் இந்த உணவை சாப்பிடுவானா அப்படின்னு அந்த நாராயணனுக்குரிய மரியாதையில நீங்க நிலைச்சிருப்பீங்க. அப்ப ஒருபோதும் குழப்பமே ஏற்படாது. நாராயணன் செய்யற காரியத்தை தான் நான் செய்வேன், பாபா செய்யற காரியத்தை தான் நான் செய்வேன் அப்படின்னு இருந்தா குழப்பமே ஏற்படாது. ஆனா அது அதை மறந்து சாதாரண கழிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குழப்பத்துலதான் மாத்துவீங்க. ஏன்னா கலியுகவாசிகள் குழப்பவாதிகள் தான் இல்லையா. அதனால அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்வராகிய, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அழிவற்ற சிம்மாசனம் பாபாவுடைய இதய சிம்மாசனம், அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கணும் எப்பவும். அந்த உயர்ந்த மரியாதை பாபா இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் எப்படி இருக்கணும், ஈஸ்வரிய மரியாதை ஒரு சீமத்துப்படியும் நடக்கிறவன் குழப்பத்துல மாட்டேங்குது. இன்னொன்னு இதுவே அழிவற்ற சிம்மாசனம் தான் இல்லையா, பூர்வமத்தி. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் யாரு, ஆத்மா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். உயர்ந்த மரியாதை, இப்ப ஆத்மாவுடைய மரியாதை, ஆத்மாவுடைய குணங்கள் அதுல நிலைச்சிருக்கிறது. அப்படி நிலைச்சிருந்து காரியம் செய்யறவங்க யாருமே குழப்பத்துல மாட்ட மாட்டாங்க. ஆத்ம உணர்வுனால உண்டப்பட்டு பேசுறனா செய்யறனா நினைக்கிறனா அல்லது தேக உணர்வுனாலயா செக் பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டே இருந்தா போதும், குழப்பத்துல மாட்டிக்க மாட்டேங்க. ஆத்ம உணர்வுலயே நீங்க இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குளிர்ச்சியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.